மாலை வேளையிலும் நம்முடைய தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொள்கிற வேத பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 13 வசனத்திலிருந்து நாம் வாசிக்கலாம். மத்தேயு 16 அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து.
பின்பு இயேசு
பிலிப்பு செசரியாவின் திசைகளில் வந்தபோது
தம்முடைய சீஷரை நோக்கி மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார்.
அதற்கு அவர்கள்
சிலர் உம்மை யோவான் ஸ்நானகன் என்றும் சிலர் எலியா என்றும் வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார்கள்.
அப்பொழுது அவர்
நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார்.
சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக
நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான்.
போதும். ஒரு நாள் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களோடு கூட பிலிப்பு செசரியா என்கிற பட்டணங்களின் வழியாக அவர் வருகிறார். அப்படி வரும்பொழுது அவர் உள்ளத்தில் ஒரு கேள்வி, இந்த ஜனங்களின் நடுவிலே நாம் பிரசங்கிக்கிறோம், அற்புதங்களை செய்கிறோம், பிசாசுகளை துரத்துகிறோம், வியாதிகளை சுகமாக்குகிறோம், இப்படி பல காரியங்களை செய்திருந்தும் இந்த ஜனங்கள் என்னை புரிய வேண்டிய விதத்தில் புரிந்திருக்கிறார்களா என்று சொல்லி அவருக்கு ஒரு கேள்வி அவர் உள்ளத்தில் எழும்ப, உடனே தம்முடைய சீஷர்களை பார்த்து அந்த கேள்வியை கேட்கிறார். மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள்? ஏன்னா இயேசு கிறிஸ்துவுடைய சீஷனிடத்தில் கேட்டால் உலக நடப்புகள் அவர்களுக்கு நல்லா தெரியும். ஒரு பக்கத்தில் அவங்க ஆண்டவளோடு இருந்தாலும் அடுத்த பக்கத்தில் உலகத்தில் நடக்கிற நடப்புகள் எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு. இவ்வளவு திரளான ஜனங்களுக்கு அப்பங்களை எங்கே கொள்ளலாம் அப்படின்னு கேட்ட உடனே, ஆண்டவரே 200 பணத்திற்கு அப்பங்களை கொண்டாலும் இவர்களுக்கு போதாதே என்ன ஒருத்தன் இல்லையா பிலிப்பு சொன்ன, 200 பணத்திற்கு அப்பங்களை கொண்டாலும் இது போதாதே, இது பிலிப்பு சொன்னது. ஒரு பெண் விலையேற பெற்ற களங்கமில்லாத நளதம் என்கிற தைலத்தை இயேசு கிறிஸ்துவின் பாதத்தில் ஊற்றும் பொழுது யூதா சொன்னான், இதை விட்டு 300 பணத்திற்கு இதை விட்டு தரித்திரருக்கு கொடுக்கலாமே அப்படின்னா. இப்ப பாருங்க, உங்களுக்கு மார்க்கெட் வேல்யூ நல்லா தெரியுது, எது என்ன ரேட்டு இல்ல, ஒவ்வொரு காரியமும் உங்களுக்கு நல்லா உலக நடப்புகள் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருந்துச்சு. அதனாலே இயேசு கிறிஸ்து தன்னை குறித்து சூழ்ந்திருக்கிற ஜனங்கள், சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை அறிய விரும்பி, மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்கிறார். உடனே அதற்கு ஒரு பட்டியலையே அங்கே சீஷர்கள் கொடுக்கிறார்கள். சிலர் உம்மை யோவான் ஸ்நானகன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார்கள். இயேசு கிறிஸ்துவை குறித்து பல்வேறு கருத்துக்கள் ஜனங்களின் நடுவில் இருந்தது. சிலர் அவரை யோவான் ஸ்நானகன் என்று சொன்னாங்க. ஏன்? இதற்கு முன்பதாக யோவான் ஸ்நானகன் செய்த ஊழியத்தில்தான் பெரும் திரள் கூட்டம் கூடி வந்தது. யூதேய தேசத்திலிருந்தும் எருசலேமிலிருந்தும் இப்படி பல இடங்களிலிருந்து ஏராளமான ஜனங்கள் அவன் பிரசங்கித்த பொழுது கூடி வந்தாங்க. அதே போல் இயேசு கிறிஸ்துவுடைய பிரசங்கத்தை கேட்கிறதற்கு ஏராளமான ஜனங்கள் கூடி வந்தார்கள். அந்த கூட்டத்தை பார்த்தவுடனே இவர் யோவான் ஸ்நானகன் தான் மறுபடியும் வந்துவிட்டார் என்று சொல்லி அவரை குறித்து ஜனங்கள் நினைக்கிறாங்க. சிலர் எலியா என்று சொன்னாங்க. இவர் செய்த அற்புதங்கள், அவருக்குள்ளிருந்து வெளிப்பட்ட வல்லமைகள், இதை பார்க்கும்போது இவர் எலியாவாகத்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஜனங்களுக்குள் ஒரு கருத்து இருந்தது. ஏன்னா கடைசி நாட்களில் மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் முடிக்கும் பொழுது கடைசி நாட்களில் நான் எலியாவை அனுப்புவேன் அப்படின்னு தீர்க்க தரிசன வசனம் உண்டு. அதையும் கொஞ்சம் நினைவு கூர்ந்தாங்க. நினைவு கூர்ந்து இவர் எலியாவாகத்தான் இருக்க வேண்டும் அப்படி ஒரு எண்ணம் ஜனங்களுக்குள் இருந்தது. சிலர் இவருடைய பிரசங்கத்தை கேட்டாங்க. அதிகாரத்தோடு வல்லமையோடு ஜனங்களை கடிந்து கொண்டு அவர் பேசுகிறதை பார்த்தவுடனே எரேமியா தான் இப்படி கடிந்து கொண்டு அதிகாரத்தோடு அவன் பேசினவன், ஆகையால் இவர் நிச்சயமாக எரேமியாவாகத்தான் இருக்க வேண்டும் அப்படி ஒரு கருத்து அவருடைய பிரசங்கத்தை கேட்டவர்களுக்கு இருந்துச்சு. இன்னும் சிலர் நினைச்சாங்க ஏதோ ஒரு தீர்க்கதரிசி, எத்தனையோ தீர்க்கதரிசிகள் இதுவரைக்கும் இஸ்ரவேல் சரித்திரத்தில் வந்தாங்க, அதில் இவரும் ஒரு தீர்க்கதரிசி அப்படின்னு நினைச்சாங்க. இப்படி பார்க்கும்பொழுது அவரை குறித்து பல்வேறு கருத்துக்கள் ஜனங்களின் நடுவில் உலாவிக் கொண்டிருந்தது. உடனே அதே கேள்வியை மீண்டும் சற்று மாற்றி கேட்கிறார், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள்? கொஞ்சம் மாற்றமாக கேட்கிறார், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள்? இந்த கேள்வியை அவர் கேட்கும் பொழுது மற்ற 11 சீஷர்களுக்கு பதில் சொல்ல தயக்கம். ஏன்னா ஏற்கனவே தப்பு தப்பான பல பதில்களை சொல்லியாச்சு, அதனாலே அடுத்த ஒரு பதிலை சொல்றதுக்கு அவளுக்கு தயக்கம். ஆனால் அந்த வேளையில் பேதுரு ஒருவன் தான் தைரியமாய் பேசுகிறான். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். அவன் சொன்ன மாத்திரத்தில் அந்த பதிலை குறித்து இயேசு கிறிஸ்துவுடைய ஒரு கமெண்ட் அங்க வருது. இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் ரத்தம் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார் அப்படிங்கிற. இங்கே பார்க்கும் பொழுது 11 சீஷர்களும் சொல்ல தயங்கின ஒரு காரியம், ஆனால் பேதுரு தைரியமாய் சொல்லுகிறான், நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. இந்த பதில் இயேசு கிறிஸ்துவுக்கு ஆச்சரியத்தை மட்டுமல்ல, அவனை பாராட்டும்படியான ஒரு தூண்டுதலை கொடுத்தது. நீ பாக்கியவான். ஏன்னா இந்த பதிலை சாதாரணமாய் ஒருவர் சொல்லிவிட முடியாது. என்னை எல்லாரும் பார்க்கிறாங்க, என்னுடைய பிரசங்கத்தை எல்லாரும் கேட்கிறாங்க, நான் செய்கிற அற்புதத்தை பார்க்கிறாங்க, என் மூலமாய் நடக்கிற கிரியைகள் எல்லாரும் பார்த்தாலும் இதை வைத்து என்னை யாராலும் நிதானிக்க முடியாது. நான் யாரும் என்னை நிதானிக்கிறது சாதாரண விஷயம் அல்ல. ஆனால் நீ இவ்வளவு துல்லியமாய், நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று மிக துல்லியமாய் நீ சொன்ன காரியத்தினாலே, இதை நிச்சயமாய் உன் அறிவிலிருந்து ஒரு நிதானிப்பிலிருந்து சொல்லிவிட முடியாது. பரலோகத்தில் இருக்கிற பிதா ஒருவருக்கு இதை வெளிப்படுத்தாத பட்சத்தில் இந்த காரியத்தை யாராலும் இவ்வளவு துல்லியமாய் சொல்லிவிட முடியாது என்பதை இயேசு கிறிஸ்து அங்கே சொல்லுகிறார். யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் ரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை. மாம்சமும் ரத்தமும் என்பது என்ன? உன்னுடைய அறிவிலிருந்து, நீ பார்த்தவைகளிலிருந்து, நீ கேட்டவைகளிலிருந்து, நீ உணர்ந்தவைகளிலிருந்து, அதிலிருந்து நீ இதை சொல்ல முடியாது. இதை நீ சொல்லல, இது பரலோகத்தில் இருக்கிற என் பிதாதானே இந்த காரியத்தை உனக்கு வெளிப்படுத்தினார். ஒரு நல்ல காரியத்தை சரியான விதத்தில் வெளிப்பாட்ட சொன்ன, இது பிதா வெளிப்படுத்தாமல் இந்த சத்தியத்தை, இந்த உண்மையை ஒருவராலும் புரிந்து கொள்ள முடியாது சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து ஒரு பாராட்டோடு நிறுத்திக் கொள்ளவில்லை. அவனுக்கு உடனே ஒரு ரிவார்டு அறிவிக்கிறார். வாசிக்கலாம், 18-19 வசனங்களை வாசிக்கலாம்.
மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன்,
நீ
பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல்,
என்
சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள், அதை மேற்கொள்வதில்லை, பரலோகத்தின் திறவுகோள்களை,
பரலோக ராஜ்யத்தின் திறவுகோள்களை
நான் உனக்கு தருவேன், பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ,
நீ கட்டுகிறது எதுவோ
அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும்,
பூலோகத்திலே
நீ கட்டவிழ்ப்பது எதுவோ, அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார்.
இங்கே உடனே இயேசு கிறிஸ்து அவனுடைய சரியான பதில், வெளிப்பாடோடு கூடிய அந்த சரியான பதிலுக்கு உடனடியாக ஒரு ரிவார்டு அவனுக்கு அறிவிக்கிறார். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாயிருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை. உன்னை வச்சுதான் என் சபையை நான் கட்ட போறேன். அந்த சபை எப்படிப்பட்டிருக்கும்? பரலோக ராஜ்யத்தின் திறவுகோள்களை நான் உனக்கு தருவேன். பூலோகத்தில் நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்தில் நீ கட்டவிழ்க்கிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று இயேசு கிறிஸ்து அவனை கொண்டு ஸ்தாபிக்க போகிற சபையை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். இங்கே ஆண்டவரை நம்ம அறியணும், பார்க்கணும். ஒரு சரியான ஒரு பதில், ஒரு சரியான ஒரு வெளிப்பாடு அவன் வாழ்க்கையில வந்தவுடனே அதை வெறும் ஒரு பாராட்டோடு நிறுத்திக் கொள்ளாமல் அதற்கு ஒரு ரிவார்டு கொடுக்கிறார், ஒரு பிளஸ்ஸிங். மற்ற 11 பேருக்கு இல்லாத ஒரு மேன்மை, மற்ற 11 பேருக்கு இல்லாத ஒரு மகிமை, மற்ற 11 பேருக்கு கிடைக்காத ஒரு ஸ்லாக்கியம் இந்த பேதுருவுக்கு கொடுக்கப்படுகிறது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஆண்டவரை நாம் அறியணும், அவரை குறித்து ஒரு வெளிப்பாடு நமக்கு இருக்கணும், அவரை குறித்து ஒரு மேன்மையான ஒரு காரியம் இருக்கும் பொழுது அந்த நபரை ஆண்டவர் வெறுமனே பாராட்டி விட்டு அனுப்புகிறவர் அல்ல. அவர்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார், அவர்களை உயர்த்த விரும்புகிறார், அவர்களை கனப்படுத்த விரும்புகிறார், அவர்களை பயன்படுத்த விரும்புகிறார். ஆண்டவரிடத்தில் அதான் ஸ்பெஷல். உலகத்தில் ஒரு மனுஷனிடத்தில் நீங்க ஒரு ஸ்பெஷலா ஒண்ணு செஞ்சீங்கன்னா உடனே ஒரு நல்ல பாராட்டை கொடுத்து, வெரி குட் பிரதர், நல்லா செஞ்சீங்க, ரொம்ப நல்லா இருந்தது, அப்படி ஒரு பாராட்டோடு முடிஞ்சிடும். ஆனால் நம்முடைய ஆண்டவர் வெறுமனே தம்முடைய பிள்ளைகளை பாராட்டி விட்டு போகிறவர் அல்ல, அவர்களை ஆசீர்வதிக்கிறவர், கனப்படுத்துகிறவர், உயர்த்துகிறவர், அவர்களுக்கு ஒரு விசேஷ அந்தஸ்தை கொடுக்கிறவர் தான் நம்முடைய ஆண்டவர். தெய்வ பிள்ளைகள், கர்த்தரை தெய்வமாய் பெற்றிருக்கிறதான நாம் உண்மையிலேயே பாக்கியம் உள்ளவர்கள். இவனுக்கு ஒரு ஸ்பெஷல் பிளஸிங் கிடைக்குது. 12 பேரும் அப்போஸ்தலர்களாக இருந்தாலும் இவனை கொண்டுதான் ஆண்டவர் தன் சபையை கட்டுவேன் என்று இந்த இடத்தில் வாக்கு கொடுத்தார். இந்த வாக்கு தத்தம் தான் அப்போஸ்தல நடவடிக்கைகளிலே பார்க்கும் பொழுது பெந்தேகோஸ்து எனும் நாளிலே எழுத்தின்படியே நிறைவேறுச்சு இல்லையா. பெந்தேகோஸ்து நாளிலே 120 பேர் அபிஷேகம் பெற்ற பொழுது பேதுருதான் எழும்பி பிரசங்கிக்கிறதான அந்த வாய்ப்பை பெற்றான். பேதுரு பிரசங்கிக்கும் பொழுது அந்த நாளிலே 3000 பேர் ஒப்புக் கொடுத்தார்கள். அந்த 3000 பேருக்கும் ஞானஸ்தானம் கொடுத்தார்கள். முதல் சபை பெந்தேகோஸ்து என்னும் நாளிலே 3120 பேரோடு அன்றைக்கு ஸ்தாபிக்கப்பட்டது. அதான் முதல் சர்ச், ஃபர்ஸ்ட் சர்ச். அதான் இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், அவனை வச்சுதான் கர்த்தர் தன் சபையை கட்டினார். இந்த வார்த்தை எழுத்தின்படியே பேதுருவின் வாழ்க்கையில் அப்படியே வந்து நிறைவேறிற்று. சரி, இப்ப இந்த இடத்துல இந்த காரியத்தை இவன் பெற்றுக்கொள்வதற்கு சில காரியங்கள் இருந்தது. நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நம்மை பயன்படுத்த விரும்புகிறார். நம்மை சாதாரணமாய் ஆண்டவர் தெரிந்து கொள்ளவில்லை. ஒரு நோக்கம் இல்லாமல் ஆண்டவர் நம்மை தெரிந்து கொள்ளவில்லை. ஒரு திட்டம் இல்லாமல் ஆண்டவர் நம்மை அழைக்கலை. நம்மை குறித்து அவருக்கு ஒரு பெரிய நோக்கம் இருக்கிறது, ஒரு திட்டம் இருக்கிறது, ஒரு தரிசனம் இருக்கிறது. நாம் பலவான்களோ பலவீனரோ, தாலந்து உள்ளவர்களோ தாலந்து இல்லாதவர்களோ, பெரிய படிப்பு பணம் வசதி எல்லாம் இருக்கிறதோ இல்லையோ, அதெல்லாம் பத்தி பிரச்சனையே இல்லை. யாரையும் அவரால் பயன்படுத்த முடியும். ஒவ்வொருவரை குறித்தும் ஆண்டவருக்கு ஒரு நோக்கம் உண்டு, திட்டம் உண்டு. ஒரு நோக்கம் இல்லாமல் திட்டம் இல்லாமல் யாரையும் ஆண்டவர் தனக்காக தெரிந்து கொள்ளவில்லை. நீங்க பார்க்கும் பொழுது முதல் சபை மற்றும் அந்த முதல் எழுப்புதல் வெடிக்கும் பொழுது அதில் பயன்படுத்தப்பட்ட ஆட்கள் சாதாரணமான ஆட்கள் தான் இல்லையா. அவருடைய அப்போஸ்தலர்களிலே பெரும்பாலானவர்கள் மீனவர்கள், படிப்பறிவில்லாத மீனவர்கள். இன்னும் அதுக்கு பிறகு நீங்க பாத்தீங்களானால் அவரால் பயன்படுத்தப்பட்ட ஸ்டேவான், அவன் யாரு, சர்விங்ல இருந்தவன். பிலிப்பு, அவன் யாரு, சபையில சர்விங்ல இருந்தவன். சர்வர்ஸ், உணவு பரிமாறி கொண்டிருந்தவங்க அவங்கள வச்சு பெரிய பெரிய காரியங்களை செய்தார். பிலிப்புவை கொண்டு சமாரியாவை கர்த்தர் அசைத்தார். எல்லாரும் சாதாரணமான ஆட்கள். ஆனால் ஆண்டவர் யாரையும் அவரால் பயன்படுத்த முடியும். இந்த இடத்துல இந்த பேதுருவுக்கு இப்படிப்பட்ட ஒரு விசேஷமான ஒரு காரியம் கிடைத்ததற்கு காரணம், கிறிஸ்துவை குறித்த ஒரு தெளிவான வெளிப்பாடு அவனுக்கு இருந்தது. ஒரு கர்த்தருடைய பிள்ளை எந்த அளவுக்கு ஆண்டவரை நீங்கள் சரியாய் புரிகிறீர்களோ அந்த அளவுக்கு ஆண்டவர் உங்களை பயன்படுத்த முடியும். அதுதான் அங்க ரகசியம் இருக்குது. ஒருவன் ஆண்டவரை எந்த அளவுக்கு புரிந்து கொள்ளுகிறானோ ஆண்டவருடைய கிருபை, அவருடைய தயவு, அவருடைய வல்லமை, அவருடைய சென்சிட்டிவான திங்கிங், அவர் ஒவ்வொரு காரியத்தை எப்படி கையாள நினைக்கிறார், எதை எப்படி செய்ய நினைக்கிறார், நம்முடைய நடைமுறை வாழ்க்கை குறித்து ஆண்டவர் எப்படி நாம் இருக்கணும் என்பதை குறித்து அவருடைய நோக்கம் எப்படி இருக்கிறது, ஒரு காரியத்தை நாம் எப்படி கையாளணும் என்பதில் ஆண்டவருடைய திட்டம் எப்படி இருக்கிறது, அவரை குறித்து அவருடைய அன்பு என்ன, அவருடைய இரக்கம் என்ன, அவருடைய கோபம் என்ன, எல்லாமே புரிஞ்சுக்கணும். நம்முடைய ஆண்டவரை ஒருவன் எவ்வளவுக்கு எவ்வளவு க்ளோஸா புரிகிறானோ அந்த அளவுக்கு அவனை ஆண்டவரால் பயன்படுத்த முடியும். ஆண்டவரை புரிந்துகணும். இந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவை யார் என்று அவன் புரிந்துகிட்டான், வேற ஒண்ணும் இல்லை, அவரை யார் என்று அவன் அறிந்து கொண்டான். இன்றைக்கு நம்ம ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்துவை நமக்கு யார், நமக்கு தெளிவா தெரியணும். ஏதோ அவர் ரட்சகர் அப்படின்னு போயிடக்கூடாது. அவருடைய ஒவ்வொரு உணர்வுகள் நமக்கு தெரியும், அவருடைய ஒவ்வொரு பாரங்கள் நமக்கு தெரியணும், அவருடைய ஒவ்வொருவருடைய இயக்கங்களும் நமக்கு தெரியணும், அவருடைய சந்தோஷம் எதிலே என்பது நமக்கு தெரியணும், அவருடைய துக்கம் எதிலே அது நமக்கு தெரியணும், அவருடைய கோபம் எதிலே அது நமக்கு தெரியணும், அவருடைய உணர்வுகளை நாம் அறிந்திருக்கணும். அதை நம்ம எந்த அளவுக்கு அறிய 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 ஆண்டவரால் நம்மை பயன்படுத்த முடியும். நம்ம எந்த அளவுக்கு அவரை அறிகிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை சென்சிட்டிவா மாறும். எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை சென்சிட்டிவாய் மாறுகிறதோ அந்த அளவுக்கு ஆண்டவருக்கு பிரியமானவர்களாய் இருப்போம். எந்த அளவுக்கு நாம் ஆண்டவருக்கு பிரியமானவர்களாய் மாறுகிறோமோ அந்த அளவுக்கு ஆண்டவரால் நம்மை எடுத்து பயன்படுத்த முடியும். இதுதான் நடக்கிற விஷயம். அப்போ இந்த இடத்தில் பேதுருவுக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒரு தெளிவான வெளிப்பாடு, தெளிவான வெளிப்பாடு. நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து, இன்றைக்கும் ஆண்டவரை வெளிப்பாட்டோடு நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். வேதத்தை நம்ம சும்மா வாசிக்கிறதல்ல, அதன் ரகசியங்களை அறிகிறவர்களாக இருக்கணும். வேதத்தை நம்ம வெறுமனே பார்க்கிறதல்ல, அதிலிருந்து ஆண்டவருடைய பாரத்தை நம்ம பார்க்க தெரியணும், ஆண்டவருடைய திட்டத்தை நம்ம பார்க்க தெரியணும், அவருடைய பொதுவான பாரத்தை புரிய அறியணும். என்னை குறித்து என் ஆண்டவர் என்ன நினைக்கிறார், உங்களை குறித்து வேதத்திலிருந்து நீங்கள் காரியத்தை தெரிந்து கொள்ளணும். உங்களை குறித்து ஆண்டவருடைய நோக்கம் என்ன, அதிலிருந்து உங்களுக்கு என்ன பேச விரும்புகிறார், எதை உணர்த்துகிறார், எதை நீங்கள் பிரத்யேகமாய் செய்யணும் எதிர்பார்க்கிறார், எந்த காரியத்தை நீங்கள் கண்டிப்பாய் விட்டுவிட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார், அதை நீங்கள் சரியாய் புரிந்து கொள்ளும் போது நிச்சயமாகவே உங்களை ஆண்டவர் பயன்படுத்துவது மிகவும் கடினமான காரியம் அல்ல. இடத்துல ஒரு பெரிய காரியம் அவனுக்கு நியமிக்கப்படுகிறது. இந்த பேதுரு யார், இந்த வாக்கு தத்தத்தை ஆண்டவர் கொடுக்கும் போதே கூடவே சில காரியத்தை சேர்த்து அப்படியே கொடுக்கிறார். அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை நீங்க கொஞ்சம் ஆழமா கவனிச்சு பார்த்தீங்களானால் நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். 18 வசனத்தில் வரும் பொழுது அவர் பேசுகிற ஒரு டைலாக், அது கொஞ்சம் யோசிச்சீங்கன்னா புரியும். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன். இப்ப இந்த வாக்கு தத்தத்தை கொடுத்துட்டு அவனுக்கு சொல்றார், மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை. இங்க அவன் பேசுற விதத்தை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க, வித்தியாசமா இருக்கும். 17 வசனத்தில் அவனை என்ன பேசுறாரு, யோனாவின் குமாரனாகிய சீமோனே நீ பாக்கியவான். 17 வசனத்தில் அவனை அட்ரஸ் பண்றார் எப்படி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே நீ பாக்கியவான் அப்படின்னு 17th வசனம் அவன் அட்ரஸ் பண்றார். 18th வசனம் வரும்போது 18 வசனத்தில் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவா இருக்கிறாய். 17 வசனத்தில் அவனுக்கு ஒரு பேரு, 18 வசனத்தில் அவனுக்கு இன்னொரு பேரு, வசனத்துக்கு வசனம் அவன பேரை மாத்தி மாத்தி பேசுறாரு. எதுக்கு இந்த இடத்துல அவன் பேரெல்லாம் எடுக்கிறாரு? அவனை கூப்பிடும் பொழுது அவனை வழக்கமாய் கூப்பிடுகிற வார்த்தையின்படி 17th verse-ல பேசிட்டாரு. வழக்கமா அவனோட எப்படி பேசுறாரு? சீமோனே அப்படின்னு பேசி இருக்கிறார். அதனாலதான் யோனாவின் குமாரனாகிய சீமோனே அப்படி ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் இந்த வாக்கு தத்தத்தை கொடுத்த பிறகு அவனை அப்படியே தொடர்ந்து கண்டினியூ பண்ணல. நீ பேதுருவாய் இருக்கிறாய், எதுக்கு பேரை தக்க நகரத்தில் கொண்டு வர்றாரு? மாத்தி மாத்தி ஏன் கூப்பிடணும்? ஆண்டவர் எதை செஞ்சாலும் அதில் ஒரு பெரிய உள்நோக்கம் இருக்கும். ஆண்டவர் எதை சொன்னாலும், ஒரு சின்ன வார்த்தை அவர் வாயிலிருந்து வந்தாலும் அதுக்கு பின்னால் ஒரு பெரிய கருத்து அடங்கி இருக்கும். எதுக்கு இந்த இடத்துல இந்த ரெண்டு பேரை அவர் மாத்தி மாத்தி சொல்லணும்? ஏன் அவன் பேர் அவனுக்கே மறந்து போச்சா? நீ பேதுருவா இருக்கிறாய் அப்படியே சொல்லணும். அவன் பேரையே ஏன் அவனுக்கு ஞாபகப்படுத்துறாரு? இப்போ இந்த பேர் விஷயத்தை கொஞ்சம் நம்ம திரும்பி பார்த்தா உங்களுக்கு விஷயம் புரியும். இயேசு கிறிஸ்து பேதுருவை சந்தித்த முதல் சந்திப்பு. யோவான் எழுதின சுவிசேஷம் முதல் அதிகாரத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். இந்த முதல் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து இந்த பேதுருவை சந்தித்த முதல் சந்திப்பு அங்கதான் வருது. முதல் அதிகாரம் 40th வசனத்திலிருந்து வாசிக்கலாம்.
யோவான் சொன்னதை கேட்டு அவருக்கு பின் சென்ற இரண்டு பேரில் ஒருவன் சீமோன் பேதுருவின் சகோதரனாகிய அந்திரேயா என்பவன். அவன் முதலாவது தன் சகோதரனாகிய சீமோனை கண்டு மேசியாவை கண்டோம் என்று சொன்னான். மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்று அர்த்தமாம். பின்பு அவனை இயேசுவினிடத்தில் கூட்டிக் கொண்டு வந்தான். இயேசு அவனை பார்த்து நீ யோனாவின் மகனாகிய சீமோன் நீ கேபா எனப்படுவாய் என்றார். கேபா என்பதற்கு பேதுரு என்று அர்த்தமாம்.
இதுதான் இயேசு கிறிஸ்துவும் பேதுருவும் சந்தித்துக் கொண்ட முதல் சந்திப்பு. இதுதான் அந்த முதல் சந்திப்பிலே அவனுடைய வாழ்க்கையில் அவனை ஊழியத்துக்கு கர்த்தர் கூப்பிடல. ஜஸ்ட் பேரை மட்டும் மாத்தி வச்சு அனுப்பிவிட்டார். ஒண்ணுமே பண்ணல. இந்த சம்பவங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கும். யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக வந்து வழியை ஆயத்தப்படுத்துகிற ஊழியத்தை செய்தான். அவனுக்கு சில சீஷர்கள் இருந்தார்கள். அந்த சீஷர்களுக்கு அவன் ஜெபிக்க கற்றுக் கொடுத்து அவர்களை எல்லாம் வழி நடத்திட்டு தான் இருந்தான். அப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் இந்த யோவான் இயேசு கிறிஸ்து நடந்து போகிறதை கண்டான். யோவான் ஸ்நானகன் அதை 30th வசனத்தில் பார்க்கும்போது தெரியும். 35-36 மறுநாளிலே யோவானும் அவனுடைய சீஷர்கள் இரண்டு பேரும் நிற்கும் போது இயேசு நடந்து போகிறதை அவன் கண்டு இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்றான். அவன் தன்னுடைய ரெண்டு சீஷர்களோடு நின்று கொண்டிருக்கிறான் யோவான் ஸ்நானகன். அப்படி நிற்கும் பொழுது இயேசு கிறிஸ்து அந்த வழி அப்படி நடந்து போறாரு. நடந்து போகும் பொழுது உடனே அந்த ரெண்டு சீஷர்களை பார்த்து சொல்றான், இன்ட்ரோடியூஸ் பண்றான், இதோ தேவ ஆட்டுக்குட்டி, இவர் தான் தேவ ஆட்டுக்குட்டின்னு பாயிண்ட் அவுட் பண்றான். உடனே அந்த ரெண்டு சீஷர்களும் இயேசு கிறிஸ்து பின்னால போக ஆரம்பிச்சிட்டாங்க. இவனிடத்தில் இருந்தவர்கள் இயேசு கிறிஸ்துக்கு ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. உடனே இயேசு கிறிஸ்து கேட்கிறார், பின்னாலேயே நடந்து போயிட்டு இருக்கிறாங்க, அவர் போறார் பின்னாலேயே போயிட்டே இருக்கிறாங்க. அவர் பார்க்கற இந்த யாரோ ரெண்டு பேரும் அவளை ஃபாலோ பண்ணிட்டே வந்துட்டுங்களே, திரும்பி என்ன தேடுகிறீர்கள்னு கேட்டாரு. உடனே ஆண்டவரே நீர் எங்கே தங்கி இருக்கிறீர்னு கேட்டாங்க. வந்து பாருங்கள், அட்ரஸ் எல்லாம் கொடுக்க மாட்டேன், வந்து பாருங்கள் அப்படின்ட்டு. உடனே பின்னாலேயே போய் அவர் தங்கி இருந்த இடத்துல அந்த ரெண்டு பேரும் தங்கினாங்க. அந்த ரெண்டு பேர்ல ஒருவன் யாருன்னா இந்த சீமோனுடைய சகோதரனாகிய அந்திரேயா. இந்த அந்திரேயா இயேசு கிறிஸ்துவோடு ஒரு இரவெல்லாம் அவர் தங்கியிருந்த இடத்துல தங்கியிருந்து அவரை கவனிக்கிறான். அவருடைய தெய்வீகத்தை பார்க்கிறான். பார்த்த உடனே அவருக்கு நல்லா புரிஞ்சிருச்சு, தன்னுடைய குருவான யோவான் ஸ்நானகன் சொன்னது ரொம்ப கரெக்ட், இவர் தான் தேவாட்டுக்குட்டி. தன் குரு சொன்னதை நேரடியாய் பார்த்து கண்டுபிடித்தான். அதை உணர்ந்து புரிந்து கொண்டான், இவர் மெய்யாகவே இவர் தேவாட்டுக்குட்டி, இவர் தான் இரட்சகர். உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை அவரால் அடக்க முடியல. இயேசுவை கண்டுபிடிச்சாச்சு, மேசியாவை பார்த்தாச்சு, ரட்சகரை நான் பார்த்தாச்சு. அவனுக்கு சந்தோஷம். அந்திரேயா பாத்தீங்கன்னா இயற்கையாகவே ஒரு ஆவிக்குரிய சிந்தனை உள்ளவன். அவன் ஏற்கனவே இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாகவே அவன் யோவான் ஸ்நானகனை பின்பற்றி கொண்டிருக்கிற ஒரு சீஷன். இப்ப நம்ம எடுத்துன்னா அந்திரேயா டாபிக் போயிடும், அது வேண்டாம், இப்ப ஷார்ட்டா முடிச்சுக்கோ. அப்படி இருக்கும்பொழுது அவன் இந்த இயேசு கிறிஸ்துவை ரட்சகராக அவன் பார்த்த உடனே அதை அடக்கிக்கவே முடியல. நேரம் வந்து தன் சகோதரனாகிய சீமோனை பார்த்து சொல்றான், மேசியாவை கண்டோ. இதான் இன்னைக்கு நம்ம தேவ பிள்ளைகள் செய்யணும். உங்க வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவை கண்டுட்டா முதல் வேலை மத்தவங்களுக்கு போய் அதை சொல்லணும், மேசியாவை கண்டோ, ரட்சகரை கண்டோ. நம்ம கண்ட இயேசுவை மறைத்து வைக்க கூடாது, நம் கண்ட இயேசுவை நமக்குள் வைத்துக் கொண்டிருக்க கூடாது, நம் கண்ட இயேசுவை நம்மை சுற்றிலும் இருக்கிறவர்களுக்கு பேசணும். முதல் வேலை தன் சகோதரனாகிய சீமோனுக்கு அதை போய் அவன் அறிவித்தான். அவனுக்கு ஆசை, பார்க்கணும், நானும் பார்க்கணும். அவனை உடனே கையோடு கூட்டிட்டு வந்து இயேசு கிறிஸ்துக்கு முன்னால நிறுத்திட்டான். நிறுத்தினோட இயேசு கிறிஸ்து ரொம்ப எந்த நேரத்தில் எதை செய்யணும் அதுக்கு ரொம்ப அழகா தெரியும். ஆண்டவர் என்னைக்குமே தரதரதரதன்னு ஒரு காரியத்தை செய்ய மாட்டார். நிதானத்தோடு பக்குவமாக எந்த லெவலுக்கு இப்ப போகணும், அடுத்த லெவலுக்கு எப்ப போகணும்னு அவருக்கு தெரியும். எடுத்தோடு மொத்தமா கொண்டு போய் திணிக்க மாட்டார். அவருடைய ஹேண்ட்லிங் ரொம்ப அருமையா இருக்கும் பாருங்க. இங்க அவனை சந்திக்கிற முதல் சந்திப்பு 41 அவன் முதலாவது தன் சகோதரனாகிய சீமோனை கண்டு மேசியாவை கண்டோம் என்று சொன்னான். மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்று அர்த்தமாம். பின்பு அவனை இயேசுவினிடத்தில் கூட்டிக் கொண்டு வந்தான். இயேசு அவனை பார்த்து, நீ யோனாவின் மகனாகிய சீமோன், அவனை பத்தி ஜஸ்ட் சொல்ற, நீ யோனாவின் மகனாகிய சீமோன், நீ கேபா எனப்படுவா என்றார். கேபா என்பதற்கு பேதுரு என்று அர்த்தமாம். அவ்வளவுதான். அவனை பார்த்தார், நீ யாரு சொன்னார், நீ யோனாவின் மகனாகிய சீமோன், உங்க அப்பா பேர் யோனா, உன் பேரு சீமோன், இதுதான் உன்னுடைய பேக்ரவுண்ட். ஆனா நீ கேபா என்று நீ அழைக்கப்படுவாய், அவ்வளவுதான். அதுக்கு மேல அவனை ஒண்ணு டச் பண்ணல. இவன் பிற்காலத்தில் எப்படி வருவான் என்று அவருக்கு தெரியும். அவருக்கு மறைவானது எதுவுமே கிடையாது. ஆனா எதையுமே எடுத்த உடனே கொட்டிடல. பேரை மட்டும் மாத்த இந்த சூழ்நிலையில் இந்த பேதுரு, இன்னும் சொல்ற இந்த சீமோன் கம்ஃபர்டபுளா இருக்கிறான், நல்ல நிலைமையில் இருக்கிறான், அவனுக்கு ஒரு பிரச்சனை இல்லை, அவனுடைய லைஃப் நல்லா போயிட்டு இருக்குது. இந்த நிலைமையில பார்த்து அவனை பார்த்த உடனே, அப்பா நீ எனக்கு சீஷனா வரணும், என் பின்னால நீ வரணும் அப்படின்னு வரமாட்டான். ஏன்னா அவன் நிம்மதியா இருக்கிறான், அவனுக்கு ப்ராப்ளம் இல்லை. இந்த நிலைமையில என் பின்னால வான் கூப்பிட்டாலும் வரமாட்டான். அதுல ஜஸ்ட் அவனுக்கு அவன் லைஃப்ல ஒரு ஃபர்ஸ்ட் டச், முதல் டச் மட்டும் பண்றாரு. நீ யோனாவின் மகனாகிய சீமோன், நீ கேபா எனப்படுவாய், அவ்வளவுதான், போலாம், அவ்வளவுதான், போயிடு. அதுக்கு மேல அவன் லைஃப்ல கொண்டு ஒண்ணுமே செய்யல. அவரு அனுப்பி விட்டுட்டார், பேரை மட்டும் மாத்தி விட்டு அனுப்பி விட்டுட்டார். அதுக்கு மேல ஒண்ணுமே செய்யல. ஏன்னா அதுக்கு மேல செஞ்சு அவனால அந்த நேரத்தில் அவன் அதை அவன் ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டான். தெரியும் அவருக்கு யாருடைய வாழ்க்கையில் எந்த நேரத்தில் எதை செய்தால் அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணுவோம் அவருக்கு தெரியும். கரெக்டா அந்த நேரத்தில் தான் அவர் கரெக்டா போடுவார், அதுக்கு முன்னால போட மாட்டார். இவனை கடைசியில் கலிலேயா கடற்கரையில வந்து அவன் இரவெல்லாம் மீன் பிடிக்க போய் ஒரு மீனும் அகப்படாமல் இருந்த அந்த நேரம் தான் அவனை பிடிப்பதற்கு சரியான நேரம். அப்ப அவருக்கு தெரியும், எப்ப அவனுக்கு தூண்டில் போடணும் அவருக்கு தெரியும். அதனால இப்ப அவனை கூப்பிட்டா வரமாட்டான். அதனால ஜஸ்ட் பேரை மட்டும் மாத்தி அவனை குறித்து தன் விஷனை மட்டும் ஜஸ்ட் ஒரு டச் பண்ணி விட்டுட்டு போயிட்டார். உன்னை குறித்து எனக்கு இப்படி ஒரு தரிசனம் இருக்குது, அவ்வளவுதான், ஒரு புள்ளி வச்சு அனுப்பிச்சிட்டார். ஆனால் அவனை அவன் லைஃப்ல எப்ப ஃபெயிலியர் வரும்ன்ற அவருக்கு தெரியும், வெயிட் பண்றாரு. அப்ப பின்பு அவனை கலிலேய கடற்கரையிலே இரவெல்லாம் மீன் பிடித்து கடல்ல மீன் பிடித்து கடற்கரையில காலையில் தோல்வி அடைந்து நிற்கும் போது அப்பதான் போய் என் பின்னே மாறார். ஏன்னா ஒரு மனுஷன் என்னைக்கு கிறிஸ்துவை பின்பற்றுவதற்கு தன் இருதயத்தை திருப்பவன் என்று அவருக்கு தெரியும். ஒரு மனுஷனுடைய தோல்விதான் ஆண்டவருக்கு வெற்றி. ஆமென். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் என்றைக்கு தோல்வி வருகிறதோ அதுதான் ஆண்டவருக்கு வெற்றி அடைகிற ஒரு நேரம். அப்ப இந்த சூழ்நிலையில் அவன் பேரை மட்டும் மாத்தினார். அவங்க அப்பா பேர் யோனா, இவன் பேர் சீமோன். அவங்க அப்பா பேர் வச்ச பேர் சீமோன். இந்த சீமோன் இவனை கேபா என்றார். கேபா என்பதற்கு பேதுரு என்று அர்த்தம். சீமோன் என்ற வார்த்தையின் அர்த்தம் என்னவென்றால் நாணல் என்ற அர்த்தம். சீமோன் என்ற வார்த்தைக்கு நாணல் என்ற அர்த்தம். கேபா என்றால் கற்பாறையை போன்றவன் என்ற அர்த்தம். ஆண்டவர் அவனுக்கு பேரை மட்டும் மாத்தினார். நீ கேபா எனப்படுவாய், கற்பாறை போல இருப்ப. அந்த நேரத்தில் இவனுக்கு ஒண்ணுமே புரிஞ்சிருக்காது. நம்ம வந்தான், நம்ம அண்ணன் நம்மளை கூட்டிட்டு வந்தான், உள்ள வந்தோம், இவர் பார்த்தாரு, உன் பேர் இது, உங்க அப்பா பேர் இதுனாரு, உன் பேர் இதுனாரு, இனி உன் பேர் இதுனாரு, இவர் நம்மளை கூப்பிட்டாரு, பேரை மாத்தி அனுப்புறாரு. ஒண்ணுமே புரிஞ்சிருக்காது அவனுக்கு. எதுக்கு நம்ம வந்தோம்? போம்பது கண்டிப்பா அந்திரேயை திட்டியிருப்பான். என்ன எனக்கு அப்பா நல்ல பேர் சீமோன் வச்சிருக்காரு, என்ன இது இவர்கிட்ட கூட்டிட்டு வந்து அவர் என்ன வேற புதுசா எனக்கு பேர் வைக்கிறாரு, என்ன இப்படி எல்லாம் பண்றேன்னு அவங்க கண்டிப்பா அந்திரேயை திட்டிட்டு தான் போயிருப்பாங்க. ஏன்னா அவனுக்கு ஒண்ணுமே புரிஞ்சிருக்கு. அந்த நிலைமையில் அவன் அந்த ட்ரெண்டுக்கே வரல, ஸ்பிரிச்சுவல் ட்ரெண்டுக்கே வரல. அதனால அவனுக்கு அது எல்லாமே குழப்பமா இருந்திருக்கும். இன்னும் சொல்ல போனா அவனுக்கு எரிசலா கூட இருந்திருக்கும். என்ன இவர் நம்மளை கூப்பிட்டு பேரை மாத்துறாரு, இவர் யார் நம்மளை பேரை மாத்துறாரு, இல்ல அவனுக்கு அதெல்லாம் கூட இரிட்டேட்டிங்கா தான் இருந்திருக்கும். ஆனால் ஆண்டவர் ஒண்ணுமே சொல்லல, பேரை மட்டும் மாத்தி அனுப்பி விட்டுட்டார். இப்போ இந்த மத்தேயு 16 வரும்போது ஆண்டவர் மறுபடியும் அந்த லைனுக்கு போறாரு, அந்த லெவலுக்கு, ஃபர்ஸ்ட் டச்சுக்கு திரும்பி வர்றாரு. இப்ப திரும்பி பாருங்க, யோனாவின் குமாரனாகிய சீமோனே அப்படின்னு கூப்பிட்டுட்டு, நீ பாக்கியவான்னு சொல்லிட்டு 18 நீ பேதுருவாய் இருக்கிறாய். அவனுக்கு அவர் வைத்த அடுத்த பெயரை அவனுக்கு கர்த்தர் ஞாபகப்படுத்துகிறார். ஏன் இப்ப பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துதான் இவனுக்கு பெயரை மாற்றினவர். சீமோன் என்பவனுக்கு கேபான்னு பெயரை மாற்றினவர். அதற்கு அர்த்தம் பேதுரு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப ஞானஸ்தானம், இப்ப உங்களுக்கு சிலருக்கு ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு முன்ன வேற ஒரு பேர் இருந்திருக்கும், ஞானஸ்தானம் எடுத்த பிறகு ஒரு பேர் மாறி வரும். ஆனால் உங்களுடைய பழைய சர்க்கிள்ல பழைய பேர் தான் கூப்பிட்டு இருப்பாங்க. ஆனால் ஞானஸ்தானம் எடுத்து சபையில வந்த பிறகு பெயர் மாற்றப்பட்ட பொழுது அந்த சபையில் இருக்கிற அந்த சர்க்கிள் ஆட்கள் மட்டும் அவங்களை அந்த புது பேர்ல கூப்பிட்டு இருப்பாங்க. வெளி உலகத்துக்கு அவங்க பழைய பேர்ல தான் இருந்துட்டு இருப்பாங்க. இப்ப இந்த இடத்துல இவனுக்கு இந்த பெயரை மாற்றினவர் இயேசு கிறிஸ்து. இவன் நியாயமா இவன் எப்படி கூப்பிட்டுருக்கணும்? கேபா, பேதுரு இப்படிதான் கூப்பிட்டுருக்கணும். இவங்க அப்பா இவனை வேணா சீமான் சீமான் கூப்பிட்டுருப்பான், அந்திரேய ஒருவேளை சீமான் கூப்பிட்டுருப்பான், பழக்க தோஷத்தில் சின்ன வயசுல இருந்த பழகிறதுல சீமான் கூப்பிட்டுருப்பான், அவனுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் சீமான் கூப்பிட்டுருப்பாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து இவனை சீமான் என்று கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. இவர் தான் இவன் பேரை மாத்தி இருக்கிறார். இவர் இவனை பேதுரு என்றுதான் கூப்பிட்டுருக்கணும், இவனை கேபா என்றுதான் கூப்பிட்டுருக்கணும். ஆனால் இவனை அவர் அப்படி கூப்பிடாமல் அவனுடைய பெயரை அவன் முதல் சந்திப்பிலேயே மாற்றியிருந்தும் இந்த மத்தேயு 16 வர்ற வரைக்கும் அவனுடைய பழைய பெயர்லேயே கூப்பிட்டுருக்கிறார். பெயரை மாத்தினவர் புதிய பெயர்ல கூப்பிடல, பழைய பெயர்லேயே அவனை கூப்பிடுறாரு. அப்ப எதுக்கு பெயரை மாத்தினாரு? இல்ல நீ கேபா எனப்படுவாய்னு சொன்னவரு அவனை கேபான்னு கூப்பிடல. முதல் சந்திப்பில பேரை மாத்தினவரே பழைய பேரை ஏன் கூப்பிட்டுருக்கிறாரு? ஆண்டவர் என்னைக்குமே பெயர் விஷயத்தில் ரொம்ப கவனமானவர். பழைய ஏற்பாட்டிலிருந்து புதிய ஏற்பாடு வரைக்கும் நம்முடைய ஆண்டவரை நீங்க பாத்தீங்கன்னா பெயர் விஷயத்தில் ரொம்ப கவனமா இருப்பாங்க. பெயர் அர்த்தமுள்ளதா இருக்க வேண்டும், நல்ல அர்த்தமுள்ளதா இருக்க வேண்டும். ஏன்னா அவன் பெயர் எப்படியோ அவனும் அப்படியே இருக்கிறான் என்று சொல்லி 1 Samuel 25:25 இருக்கிறது. ஒரு பெயருக்குரிய அர்த்தம் எப்படியோ அந்த அர்த்தம் அவன் வாழ்க்கையில் செயல்படும் பெயர். அதனாலதான் பழைய ஏற்பாட்டிலேயே ஆண்டவர் ஆபிராமை ஆபிரகாம்னாரு, சாராயை சாராள்னாரு, யாக்கோபை இஸ்ரேல்னாரு, பெயரெல்லாம் மாத்தினாரு. புதிய ஏற்பாட்டிலும் இயேசு கிறிஸ்து இவன் பேரை மாத்தினாரு, யாக்கோபு யோவான் ரெண்டு பேருக்கும் ஒட்டுமொத்தமாக இடிமுடக்கத்தின் பிள்ளைகள்னு பேரை மாத்தினாரு. ஆண்டவரும் புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவும் பேரை மாத்தினார். ஏன்னா அந்த பெயர் முக்கியம், நல்ல அர்த்தம் உள்ளதா இருக்க வேண்டும், தவறான அர்த்தம் உள்ளதா இருக்கக்கூடாது. ஏன்னா அந்த பெயருக்கு ஏற்ற விதத்தில் அவருடைய சுபாவங்களை ஆண்டவர் மாற்ற நினைக்கிறார். அப்ப அப்படி இருக்கும்போது இவரே பெயரையும் மாத்திட்டு இவர் ஏன் பழைய பெயரையே இவனை கூப்பிடணும்? காரணம் என்னன்னா, பேரு தான் மாறிச்சே தவிர ஆளு மாறவே இல்லை. பேர் மாறிச்சு, அவருடைய முதல் சந்திப்பிலேயே பேர் மாறிடுச்சு. ஆனால் இந்த மத்தேயு 16 வர வரைக்கும் ஆள் மாறல, இன்னும் சீமோனா தான் இருக்குது. அவன் எப்படி இருக்கிறானோ அதே காரியத்தில் இவன இவரு அதே மாதிரி கூப்பிட்டு இருக்கிறார். நீ சீமோனா இருக்கிற வரைக்கும் நான் உங்களை சீமோனை தான் கூப்பிடுவேன். நான் உனக்கு முதல் சந்திப்பிலேயே உன்னை நான் கேவான்னு சொன்னேன், உன்னை பேதுருன்னு சொன்னேன், நீ கற்பாறைன்னு சொன்ன, நீ நாணல் கிடையாது, நீ கற்பாறைன்னு சொன்ன, ஆனால் இன்னமும் நீ நாணல் மாதிரி தான் இருக்கிற. இன்னமும் உன்னுடைய வாழ்க்கையில ஒரு உறுதி இல்லை. இன்னமும் உன்னுடைய வாழ்க்கையில வளைஞ்சு கொடுத்துட்டு இருக்கிற. இன்னமுடைய வாழ்க்கையில ஒரு ஸ்டெடினஸ் இல்ல, ஒரு ஃபர்மா இல்ல. நீ ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் அப்படியே வளைஞ்சு வளைஞ்சு போற. ஆகினாலே நீ என்னைக்கு நீ மாறி, அது வரைக்கும் உனக்கு பழைய பேர் தான், பெயர் மாத்திட்டேன். ஆனால் இன்னைக்கும் நீ இன்னும் சீமானாதா இருக்கிற. பேர் நான் மாறினா போதாது, ஆளு மாறணும். ஆமென். பேர் மாறினா போதாது, தேவ பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும், ஆள் மாறணும். ஆள் மாறதா ரொம்ப முக்கியம். இதே போலதான் பாத்தீங்கன்னா யாக்கோபர் விஷயத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப வேடிக்கையா இருக்கும். அது உங்களுக்கு ரெண்டு வசனத்தை காட்டுற பாருங்க. ஆதி ஆகமத்தின் புஸ்தகத்தில் 32:27 வாசிங்க. 32:27
அவர் உன் பெயர் என்ன என்று கேட்டார்.
உன் பெயர் என்ன என்று கேட்டார்.
யாக்கோபு என்றான்.
யாக்கோபு என்றான்.
அப்பொழுது அவர் உன் பெயர் இனி யாக்கோபு எனப்படாமல்,
உன் பெயர் இனி யாக்கோபு எனப்படாமல்,
இஸ்ரவேல் எனப்படும்,
இஸ்ரவேல் எனப்படும்.
தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார்.
இங்கே பார்க்கும் பொழுது இந்த யாக்கோபு ஏமாற்றுகிறவர். யாப்போக்கு நதிக்கரையிலே அவன் ஆண்டவரோடு இரவெல்லாம் போராடி அவரையே மேற்கொள்ளுகிறான். அந்த சூழ்நிலையில தான் ஆண்டவர் கேட்கிற, உன் பெயர் என்னப்பா? யாக்கோபு. உடனே சொல்றார், இனி உன் பெயர் யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படுவதாக. ஏன்னா நீ தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே, உன் பெயர் இனி இஸ்ரவேல். பெயரை மாத்திட்டார். ஏன்னா அந்த இரவு அவன் போராடி ஜெபித்து அவன் ஜெயம் எடுத்தது நிமித்தம் அவனை யாக்கோபு என்றால் எத்தன், ஏமாற்றுகிறவன் அப்படின்னு அர்த்தம். இஸ்ரவேல் என்றால் தேவ பிரபு என்று அர்த்தம். அவனுக்கு பெயரை மாத்தினார். நீ எத்தன்கிற பேர் உங்க அப்பா வச்சிட்டாரு, ஈசாக்கு உனக்கு ஏமாத்துறவன் பேரை வச்சிட்டாரு. அந்த ஏமாத்துகிறவனாவே நீ இருந்துட்ட. உன் பெயர் எப்படியோ அதே மாதிரி ஏமாத்துறவனாய் வாழ்ந்துட்டேன். பாரு, ஈசாக்கு நல்ல பேர். ஈசாக்குனா நகைப்புன்னு அர்த்தம். ஆனா அவன் கடைசியில் பையனுக்கு எப்படி பேர் வச்சிருக்கான், யாக்கோபுன் பேர் வச்சுட்டான். ஈசாக்கு பையனுக்கு ஏமாத்துறவன் பேர் வச்சுட்டான். வச்ச மாதிரியே கடைசியில் அவன் யாக்கோபும் வாழ்நாளும் ஏமாத்துறவனா இருந்துட்டான். பேர் எப்படி அப்படி இருந்துச்சு, ஏமாற்றுக்கிறவனா எத்தன் அப்படி ஆயிட்டான். கடைசியில் அவன் பேர் எப்படி அப்படி இருக்கிற ஆள் மாறுது பாருங்க, அப்படியே ஆயிடுது, கேரக்டர் அப்படி வந்துருது, அப்படியே இருந்துட்டான். கடைசியிலே ஆண்டவர் பாக்குறாரு, நீ கடைசி வரைக்கும் சாகர வரைக்கும் ஏமாத்திரவனா இருந்துடக்கூடாது. உன்னை குறித்து எனக்கு ஒரு நோக்கம் இருக்கு. ஏன்னா நீ வந்து கோத்திர பிதா, முக்கியமானவன வரப்போற. உன்னுடைய சந்ததியை வச்சுதான் இஸ்ரேல் தேசம் உருவாக போகுது. ஒரு தேசத்தையே உன்னுடைய பிள்ளைகளை வச்சுதான் ஒரு தேசத்தை நான் உருவாக்க போறேன். அதனால நீ ஏமாத்திரம் இல்ல, நீ தேவ பிரபு. அருமையா பேர் வச்சார். இது எங்க நடக்குது? 32:27 இங்கே யாப்போக்கு நதிக்கரையில இது நடக்குது. கொஞ்சம் அப்படியே திருப்பிட்டு வாங்க, 35 வாங்க, 10 வாசிக்கலாம்.
இப்பொழுது உன் பெயர் யாக்கோபு. இனி உன் பெயர் யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் என்று உனக்கு பெயர் வழங்கும் என்று சொல்லி, அவனுக்கு இஸ்ரவேல் என்று பெயரிட்டார்.
இரண்டாவது தடவை வைக்கிறாரு. யாப்போக்கு நதிக்கரையிலேயே இனி உன் பேர் யாக்கோபு இல்ல, இஸ்ரவேல் மாத்தினாரு. 35 வந்த பிறகு இப்பவும் நீ யாக்கோபு தாங்கிறாரு. அப்ப ஏற்கனவே பேர் மாறல, ஆள் இன்னும் மாறல. அந்த நேரத்தில் ஒரு பிரச்சனை, ஒரு ஜபம், ஒரு நைட்ல ஒரு ஆன்லைன் பெயர் பண்ணி என்னமோ பண்ணிட்டான், பேர் மட்டும் மாத்திக்கிட்டான். ஆனா வாழ்க்கை பாத்தீங்கன்னா அதெல்லாம் பிரச்சனை இல்ல, சால்வை இல்ல, நார்மலுக்கு போனோம்னு மறுபடியும் பழைய வாழ்க்கைக்கு போயிட்டான். நெருக்கடி இருக்கும்போது ரொம்ப ஸ்பிரிச்சுவலா மாறிட்டான், ஹோல் நைட் பிரேயர். நெருக்கடி போன பிறகு பிரேயர் போச்சு, பழைய வாழ்க்கை மறுபடியும் வந்துருச்சு. இதுதான் லைஃப்ல நடக்கிற விஷயம். நெருக்கடி போனோம்னா மறுபடியும் சாதாரண பழையபடி ஆயிடும், மறுபடியும் யாக்கோபு லைஃப் தான் நடக்குது. அப்பதான் திருப்பி ஆண்டவர் வந்து மறுபடியும் சந்திச்சு சொல்றாரு, இப்பவும் நீ யாக்கோபு தான்ப்பா, உன் பேரை மாத்தனாவது நீ மாறுவேன் பார்த்தா நீ இன்னும் மாறாம இருக்கிற, இன்னும் நீ யாக்கோபா தான் இருக்கிற, இப்பவும் நீ யாக்கோபு தான். ஆனால் இனி நீ இஸ்ரவேல் எனப்படுவாய் என்று சொல்லி கர்த்தர் மறுபடியும் அவருக்கு பேரை ரெண்டாவது தடவை அவரை ஆசீர்வதிக்கிறார். இதுதான் இவன் கேஸ்லி நடக்குது. இவன் முதல் சந்திப்பிலேயே பெயர் மாற்றப்பட்டு விட்டாலும் இன்னமும் அவன் சீமோன் என்ற ஒரு பெயரோடு, அந்த சீமோன் என்ற பெயருக்கு ஏற்ற வாழ்க்கை மாத்திரம்தான் வாழ்ந்துட்டு இருக்கிறானே தவிர, அவன் பேதுருவாக கற்பாறையாக உறுதியாக்கப்பட்டவனாய் அவன் வாழ்க்கை மாறவே இல்லை. இப்ப ஆண்டவர் இவன் வாழ்க்கையிலே ஒரு பெரிய காரியத்தை செய்ய போறார், ஒரு புதிய திருப்பத்தை இவனுக்குள் ஏற்படுத்த போறார். இப்படிப்பட்ட ஒரு பலவீனனான இவனை, ஒரு நாணலை போல இருந்த இவனை வைத்துதான் ஆண்டவர் தன் சபையை கட்ட தீர்மானிக்கிறார். இன்னைக்கு சொல்ற நம்முடைய வாழ்க்கையிலே நீங்களும் நானும் ஒரு சாதாரண நபர் தான், நம்மளும் ஒரு சீமோன் தான். நம்மளும் ஒரு ஸ்பெஷலா சொல்லிக்கிறதுக்கு நம்மள வேற யாரு, நம்மளும் சீமோன் தான், நம்மளும் நாணல போனவங்க தான், பல நேரத்தில் என்ன செஞ்சு ஆடி போயிடும். ஆனால் ஆண்டவருக்கு அப்படிப்பட்ட ஆட்களை வைத்துதான் கர்த்தர் தன் சபையை கட்டுகிறார். இந்த சீமோனை வச்சுதான் கர்த்தர் கட்டுறார். ஆனா இப்ப சொல்றாரு, இதுவரைக்கும் நீ சீமோனா இருந்த, ஆனால் இனி நீ சீமோனாகவே நீ வாழக்கூடாது. சீமோன் மேல் என் சபையை நான் கட்ட முடியாது. இதுவரைக்கும் லைஃப்ல எல்லாமே பலவீனம், வாழ்க்கையில் எல்லாமே தவறுகள், குறைவுகள், எமோஷனல் இப்படியே போயிட்டு இருக்குது. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு கேரக்டரோடு, இந்த சீமோன் என்ற கேரக்டர் உள்ள உன்னை நான் எடுத்து பயன்படுத்தி உன்னை வச்சு நான் என் சபையை கட்ட முடியாது. என் சபையை நான் கட்ட வேண்டும் என்றால், உன்னை பயன்படுத்த வேண்டும் என்றால், நீ சீமோனா இருக்கக்கூடாது, நீ கேபாவாய் மாற வேண்டும், நீ பேதுருவா இருக்கணும். அதனாலதான் இந்த வாக்கு தத்தத்தை கொடுக்கும் போது ஆண்டவர் அவனுக்கு மாற்றி வைத்த அந்த பெயரை உடனே ஞாபகப்படுத்துறார். உன்னை குறித்து எனக்கு இப்படி ஒரு நோக்கம் இருக்குது, உன்னை குறித்து எனக்கு ஒரு இப்படி ஒரு திட்டம் இருக்கிறது, உன்னை குறித்து எனக்கு இப்படிப்பட்ட ஒரு தரிசனம் இருக்கிறது. இந்த தரிசனத்தை நீ உன் வாழ்க்கையில அனுபவிக்க வேண்டும் என்றால், பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், நீ உன் பெயரை நான் எப்படி மாற்றினேனோ அப்படி நீ மாறியாக வேண்டும். சீமோன் மேல் என் சபையை கட்ட முடியாது, பேதுருவின் மேலதான் நான் என் சபையை கட்ட முடியும். அதனால நீ சீமோனாய் வாழ்ந்த வாழ்க்கை போதும். இந்த நிமிஷம் வரைக்கும் நீ சீமோனா இருந்துட்ட போதும், பரவாயில்ல போட்டோம். ஆனால் இந்த நிமிஷத்திலிருந்து நீ பேதுரு என்பதை நினைத்துக்கொள். இதுவரைக்கும் நீ சீமோனா இருந்துட்ட பரவாயில்லப்பா போட்டோம், இப்ப நான் உனக்கு வாக்கு கொடுக்கிறேன், இப்போவாது தெரிஞ்சுக்கோ, நான் பெயர் மாற்றினது போல உன் வாழ்க்கையை மாற்றிக்கொள், நீ பேதுருவாவா. அதனாலதான் அவன் புதிய பெயரை, அவனுக்கு அவர் தரிசனத்தோடு வைத்த பெயரை அந்த இடத்தில் அவனுக்கு நினைப்பூட்டினார். அதுக்குதான் வார்த்தைக்கு வார்த்தை பெயரை மாத்தி யூஸ் பண்றார். 17 வசனத்தில் சீமோன், 18 வசனத்தில் பேதுரு அப்படின்னு அவன் அட்ரஸ் பண்றார். எல்லாத்துல காரணம் இருக்குது. அடுத்தது அவனுக்கு அந்த வாக்கு தத்துவத்தை கொடுக்கிறார். என்ன, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை. உன்னை வைத்து என் சபையை நான் கட்ட போறேன். நான் உன்னை வைத்து கட்டுகிற சபை எப்படி இருக்கும், உன்னை நான் பயன்படுத்துகிற காரியம் எப்படி இருக்கும்னா, பாதாளத்தின் வாசல்கள் அந்த சபையை மேற்கொள்ள முடியாதுங்கிறார். இதுதான் ரியல் சர்ச். சர்ச் என்ற வார்த்தை புதிய ஏற்பாட்டில் ஃபர்ஸ்ட் மென்ஷன் ஆகிறது இங்கதான். புரியுதல், அப்போஸ்தல நடவடிக்கைகள் தான் சபைன்றதெல்லாம் வருது. முதல் சபை என்ற பதம் இங்கு பயன்படுத்தப்படுகிறது, புதிய ஏற்பாட்டில் இங்கதான் பயன்படுத்தப்படுகிறது. இயேசு கிறிஸ்து இங்க மென்ஷன் பண்றாரு. இந்த சபை, இந்த சபை என்று சொல்லப்படுவது எக்லீசியா. எக்லீசியான்னா கிரீக்ல பிரித்தெடுக்கப்பட்டவர்களின் கூட்டம் அர்த்தம், பிரித்தெடுக்கப்பட்ட கூட்டம். இதுதான் நியூ டெஸ்டமென்ட் சர்ச் பத்தி ஃபர்ஸ்ட் பேசுறாரு. இந்த நியூ டெஸ்டமென்ட் சர்ச் எப்படி இருக்கும், புதிய ஏற்பாட்டு கால சபை எப்படி இருக்கும், பாதாளத்தின் வாசர்கள் இந்த சபையை மேற்கொள்ள முடியாதுன்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம், பாதாளத்துக்கு வாசல் இருக்குதா, அந்த வாசல் வந்து சபையை மேற்கொள்ள முடியாதா, அப்படின்னா என்ன அர்த்தம், இதை நம்ம புரியணும். இதெல்லாம் நம்ம அப்படியே ஜஸ்ட் ரீட் பண்ணிட்டு போக கூடாது, இதுக்குள்ள விஷயம் இருக்குது. பாதாளத்துக்கு வாசல் இருக்கிறது, அந்த வாசல் சபையை மேற்கொள்ளாது, அப்படின்னா என்ன அர்த்தம், அப்படின்னா பாதாளத்தின் வாசல் சபையை துரத்திட்டு வந்து மேற்கொள்ள ட்ரை பண்ணுது, ஆனால் சபையை மேற்கொள்ள முடியல. அப்படியா? அப்படி இல்லை. பாதாளம் எதை சபையை துரத்திட்டு வர மாதிரியும், அதை பிடிச்சி மேற்கொள்ள ட்ரை பண்ணி அதை மேற்கொள்ள முடியாம போற மாதிரியும் அப்படி எடுத்துக்கொள்ள கூடாது. பாதாளத்தின் வாசல்கள் சபையை மேற்கொள்வதில்லைனா என்ன அர்த்தம்னா, இப்ப இந்த பாதாளத்தின் வாசலை பத்தி உங்களுக்கு நான் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்திலிருந்து ஒரு வசனத்தை அடையாளமாக காட்டுறேன். 45 ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே 45:4 வாசிக்கலாம்.
வெண்கல கதவுகளை உடைத்து
3 வாசிப்போமே.
உன்னை பேய் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு.
உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு.
வெண்கல கதவுகளை உடைத்து,
வெண்கல கதவுகளை உடைத்து,
இரும்பு தாழ்பால்களை முறித்து,
இரும்பு தாழ்பால்களை முறித்து,
அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும்,
அந்தகாரத்தில் இருக்கும் பொக்கிஷங்களையும்,
ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும்,
ஒளிப்பிடத்தில் இருக்கும் புதையல்களையும்
உனக்கு கொடுப்பேன்,
உனக்கு கொடுப்பேன்.
நான் என் தாசனாகிய யாக்கோபி நிமித்தமும்,
நான் என் தாசனாகிய யாக்கோபி நிமித்தமும்,
நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலி நிமித்தமும்,
நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலி நிமித்தமும்,
நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து,
நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து,
நீ என்னை அறியாதிருந்தும்,
நீ என்னை அறியாதிருந்தும்,
உனக்கு நாமம் தரித்தேன்,
உனக்கு நாமம் தரித்தேன். நீங்க என்ன சொல்ல வரார் பாருங்க. உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று அறியும்படி. உன்னை கர்த்தர் பெயர் சொல்லி நம்மளை அழைச்சிருக்கிறார். அந்த ஆண்டவர் நானே என்று நீங்கள் அறியும்படி உங்களை கொண்டு நான் என்ன செய்ய போறேன். இதான் புதிய ஏற்பாட்டின் சபைக்குரிய ஒரு காரியம். வெண்கல கதவுகளை உடைத்து, இரும்பு தாழ்பால்களை முறித்து, அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும், ஒளிப்படத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகி யாக்கோபி நிமித்தமும், நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலி நிமித்தமும், நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து, நீ என்னை அறியாதிருந்தும், உனக்கு என் உனக்கு நாமம் தரித்தேன்கிறார். பாதாளத்தின் வாசல் இங்கே பார்க்கும் பொழுது கதவு தாழ்பால் அதெல்லாம் பேசுறார். வாசல் அப்படின்னு ஒண்ணு இருக்குன்னா அதுல கதவுன்னு ஒண்ணு கண்டிப்பா இருக்கணும். கதவு இல்லாம வெறும் வாசல் வச்சு என்ன பண்றது? வாசல் என்று ஒன்று உண்டானால் கண்டிப்பா அதுல கதவு இருந்தா தான் அந்த வாசலுக்கு அர்த்தமே இருக்குது. கதவுன்னு ஒண்ணு வைத்தால் அதுக்கு தாழ்பால் ஒன்று போடணும், அப்பதான் அந்த கதவுக்கு வேல்யூ இருக்குது. கதவு மட்டும் வச்சு சும்மா மூடி வச்ச ஒரு பிரயோஜனம் இல்லை. தலையார யாரு வேணா கருத்து உள்ள வந்துருவாங்க, போயிடுவாங்க. கதவுன்னு ஒண்ணு வச்சா தாழ்பால் ஒண்ணு போடணும். இப்ப பாருங்க, இந்த இடத்துல ஆண்டவர் என்ன சொல்ல வர்றாரு? வெண்கல கதவுகளை உடைப்பேங்கிறாரு. ஆண்டவர் உடைக்கிறார், அது என்ன கதவா இருக்கணும்? பரலோக கதவா? பேதுருக்கு பரலோக ராஜ்யத்தின் திறவு கொள்ளம் கூட கொடுப்பேன் இல்ல. இப்ப பரலோகத்துக்கும் ஒரு கதவு இருக்குது. சாவின்னு ஒண்ணு இருக்குதுன்னா பூட்டுன்னு இருக்கும், பூட்டுனா ஒண்ணு இருந்தா தாழ்பான் இருக்கும். அப்போ பரலோக கதவா? பரலோக கதவை ஆண்டவர் உடைக்கிறோம். அப்ப இது என்ன கதவு? இது பாதாளத்தின் வாசலில் வைக்கப்பட்ட கதவு இல்லையா? அப்ப பாருங்க, வெண்கல கதவுகளை உடைத்து, இரும்பு தாழ்பால்களை முறித்து. இப்ப பாதாளத்துக்கு வெண்கல கதவு, பாதாளம் நரகத்தை பத்தி நான் பேச நினைச்சிட்டு இருக்காதீங்க. நான் சொல்ல நரகத்தை பார்த்துட்டு டிஸ்கிரைப் பண்ணிட்டு நினைச்சிட்டு இருக்காதிங்க. நான் வேற சொல்றது வேற. வெண்கல கதவுகளை உடைத்து, இரும்பு தாழ்பால்களை முறித்து, அந்தகாரத்தில் இருக்கும் பொக்கிஷங்களையும், ஒளிப்பிடத்தில் இருக்கும் புதையல்களையும் நான் உனக்கு தருவேன். இது புதிய ஏற்பாட்டு சபைக்கு ஆண்டவர் கொடுக்கிற பெரிய வாக்கு தத்தம். இது வெண்கல கதவு. பாதாளத்துக்கு அப்படின்னா, பாதாளத்துக்கு நரகத்துக்கு வெண்கலத்தில் கதவு போட்டிருக்கா நீங்க பாத்தீங்களான்னு கேட்காதீங்க. வெண்கல கதவு என்பது என்னதுக்காக இப்படி மென்ஷன் பண்ணியிருக்குன்னு கேட்டீங்கன்னா, வெண்கலம் என்பது உறுதியான ஒரு உலோகம். இரும்பு அதுவும் ஒரு உறுதியான ஒரு உலோகம். அப்போ பாதாளத்துடைய ப்ரொடெக்ஷன், நரகத்தின் ப்ரொடெக்ஷன். நரகன்னா நான் உங்களுக்கு ஃபுல்லா சொல்லும்போது உங்களுக்கு புரியும். நரகன்னு இப்ப நான் ஏதோ நெருப்பறியில் அந்த இடத்துக்கு போட்டு கதவு போட்டு பூட்டி லாக் பண்ணி வச்சிருக்கிறேன் அதெல்லாம் அப்படிலாம் பேசல. நரகத்துக்கு ஒரு ப்ரொடெக்ஷன், பாதாளத்துக்கு ஒரு ப்ரொடெக்ஷன். அது வெண்கல கதவு, இரும்பு தாழ்பால், அது போட்டு டைட்டா போட்டு அதை லாக் பண்ணியிருக்குது. ஏன் அவ்வளவு ஸ்ட்ராங் அதை ப்ரொடெக்ட் பண்ணணும்? வெங்கல கதவு வச்சு இருபு தாள் பழைய போடணும். உள்ள என்ன இருக்குது? பொக்கிஷம் இருக்குது. வெங்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாடலை முறித்து பொக்கிஷம் இருக்குது. அந்த பொக்கிஷம் எப்படி இருக்குது? எங்க இருக்குது? அந்தகாரத்தில், இருள் அந்தகாரத்தில் இருக்குது. ஒளிப்படத்தில் ஒளிஞ்சிட்டு இருக்குது. அந்த இருட்டுக்குள்ளையும் ஒளிப்படத்தில் சீல்படி பத்திரமாய் ஒளிச்சு வைக்கப்பட்டிருக்கிறதான பொக்கிஷம் உள்ள இருக்குது. அந்த கதவுகளை உடைச்சு அந்த தாழ்பாடலை எல்லாம் முறித்து போட்டு அந்த இருட்டுக்குள் ஒளிந்திருக்கிறதான ஒழித்து வைக்கப்பட்டிருக்கிற அந்த பொக்கிஷங்களை எல்லாவற்றையும், பொக்கிஷத்தையும் பொக்கிஷம் எல்லாவற்றையும் எடுத்து நான் உனக்கு நான் தருவேன்னு சபைக்கு ஆண்டவர் சொல்றார். அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, பாதாளம் நரகம் என்று சொல்லி நான் லிட்டரல் அதை பத்தி பேசல. இன்றைக்கு ஒரு நபர், ரட்சிக்கப்படாத ஒரு நபர் எங்க இருக்கிறான் கேட்டீங்கன்னா, அந்தகாரத்துக்குள் இருக்கிறான், இருளுக்குள் இருக்கிறான். பாவம் என்கிற இருளுக்குள் மனுஷனுடைய வாழ்க்கை இருக்குது, மனுஷனுடைய ஆத்மா இருக்குது. அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷம் அப்படி என்னன்னு கேட்டீங்கன்னா, அது ஆத்மா. இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற ஆத்மாவை போல விலையேற பெற்ற பொக்கிஷம் எதுவும் கிடையாது இல்லையா? பொன்னோ வெள்ளியோ வைரமோ, உலகத்தில் இருக்கிற எந்த காஸ்ட்லி பொருளோ ஒரு ஆத்மாவின் விலைக்கு ஈடாகாது. ஆண்டவர் பொக்கிஷம் என்று ஒன்று சொல்லுவார், ஆனால் அது வெள்ளியையும் பொன்னையும் அல்ல, விலையேற பெற்ற நவரத்தன கற்களை அல்ல, ஒரு ஆத்மாவை தான் ஆண்டவர் பொக்கிஷங்கிற. இந்த பொக்கிஷத்தை பிசாசானவன் என்ன செய்கிறான்? அந்தகாரத்திலே, பாவம் என்கிற இருள் என்கிற அந்தகாரத்திலே கொண்டு போய் ஆத்மாக்களை அவன் அடைத்து வைத்திருக்கிறான், ஒளிப்படத்திலே வைத்திருக்கிறான். அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும், ஒளிப்படத்தில் இருக்கிற புதையல்கள், இப்படிப்பட்டவர்களை கொண்டு போய் எங்கேயோ புதைச்சு வச்சுட்டான். பொக்கிஷமான ஆத்மாக்களை எங்கேயோ கொண்டு போய் புதைச்சிட்டான். சினிமாவில் கொண்டு போய் ஒரு கூட்டத்தை புதைச்சிட்டான், அரசியல் கொண்டு போய் ஒரு கூட்டத்தை புதைச்சிட்டான், மற்றும் எத்தனையோ தகாத அவசியம் இல்லாத தகரான காரியங்களில் கொண்டு போய் ஒரு கூட்டத்தை கொண்டு போய் புதைச்சிட்டான். இப்படி பிசாசு பல இடங்களிலே ஒளிச்சு வச்சிருக்கிறான் ஆத்மாக்களை இல்லையா? பல விதங்களிலே ஆத்மாக்களை, விலையேற பெற்ற ஆத்மாக்கள், தாளந்து உள்ளவர்கள், திறமை உள்ளவர்கள், ஞானம் உள்ளவர்கள், எத்தனையோ பேர் விலையேற பெற்ற ஆத்மாக்கள், அவங்களை எல்லாரையும் கொண்டு போய் பிசாசு எங்கெங்கயோ ஒழிச்சு வச்சுட்டான். ஒரு கூட்டத்தை சினிமாக்குள்ள ஒழிச்சு வச்சுட்டான், ஒரு கூட்டத்தை அரசியல் ஒழிச்சு வச்சுட்டான், ஒரு கூட்டத்தை பாவத்தில் ஒழிச்சு வச்சுட்டான், இப்படி எங்கெங்கயோ கொண்டு போய் ஒழிச்சு வச்சுட்டான், எல்லா இடத்துல ஒழிச்சு வச்சிருக்கிறான். ஆண்டவர் சொல்றார், இப்படி வெண்கல கதவுகளை போட்டு, இரும்பு தாழ்பால்களை போட்டு, யாரு உள்ள போய் அவங்களை கொள்ளையடிக்க முடியாதபடி பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறானே பிசாசு, அந்த ஆத்மாக்களை நான் உனக்கு தரப்போறேன். சபைக்கு கத்தல் சொல்றாரு, இது புதிய ஏற்பாட்டு சபைக்குள்ள காரியம். சபைக்கு ஆண்டவர் கொடுக்கிற வாக்கு தத்தம் என்ன தெரியுமா? அந்த ஒளிப்படத்திலே பிசாசினால் மறைத்து வைக்கப்பட்டிருக்கிற பொக்கிஷங்கள், அதை எல்லாத்தையும் நான் உனக்கு நான் கொடுக்க போறேன். எப்படி? அந்த வெண்கல கதவுகளை நான் உடைக்க போறேன், இரும்பு தாழ்பாள்களை நான் முறிக்க போறேன், முறித்து அந்த அந்தகாரத்திலும் ஒளிப்படத்திலும் இருக்கிற அந்த பொக்கிஷமான ஆத்மாக்களை எடுத்து உன் கையிலே நான் கொடுக்க போகிறேன்கிறார் ஆண்டவர். அப்ப இதை செய்யும் பொழுது அந்த பாதாளத்திற்கு அதிபதியாக இருக்கிறானே பிசாசானவன், அவன் சும்மா இருப்பானா? தடுக்க நினைப்பான். ஒரு ஆத்மாவை நீங்கள் கிறிஸ்துவுக்குள் நடத்த நினைக்கும் பொழுது அவன் அதை தடுக்க நினைப்பான். ஆனா அங்கதான் ஆண்டவர் இங்கே பேதுருவுக்கு சொன்ன வாக்கு தத்தம் அதுதான். அப்படி அவன் தடுக்க நினைக்கும் பொழுது அந்த பாதாளத்தின் வாசல்கள் உங்களை, அதாவது சபையை மேற்கொள்ள முடியாதுங்கிற. நீங்க முயற்சி எடுத்து ஜெபித்து ஒரு ஆத்மாவை ஆதாயம் செய்ய நினைக்கும் பொழுது எந்த அந்தகார சக்தியும், எந்த பிசாசின் வல்லமையும், ஒரு ஆத்மாவை நீங்கள் கர்த்தருக்குள் கொண்டு வர நினைக்கும் பொழுது உங்களை எந்த சக்தியாலும் சபையை தடுக்க முடியாதுங்கிறார். இது எதை குறிக்கிறது? தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற அதிகாரம், அத்தாரிட்டி. வேற ஒன்னும் இந்த 18-19 ரெண்டு வசனங்களும் அதிகாரத்தை தான் பேசுது. வெண்கல கதவுகளை உடைக்கிறார், இரும்பு தாழ்பால்களை முறிக்கிறார். அதனாலதான் சொல்றாரு, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அந்த சபையை மேற்கொள்ள முடியாது. நான் ஆரம்பிக்கிற அந்த சபையை எந்த அந்தகார சக்தி மேற்கொள்ள முடியாது. அதனாலதான் பேதுரு என்கிற ஒரு சாதாரண மீனவனை கொண்டு ஆரம்பித்த சபையை அன்றைக்கு இருந்த ரோம் அரசாங்கத்தினாலேயே தடுக்க முடியல. ஒரு சாம்ராஜ்யம், ரோம சாம்ராஜ்யமே இந்த மீன்காரங்களை தடுக்க முடியல. யோசிச்சு பாருங்க, பயப்படுறாங்க. இவங்க சாதாரண ஆளு, படிப்பறிவு இல்லாதவங்க. ஆனால் ஒரு சாம்ராஜ்ய உலகத்தில் பெரிய வல்லரசு, இந்த சாம்ராஜ்யம் இந்த மீன் அவங்களை ஒண்ணுமே பண்ண முடியல. பிடிச்சு கொண்டு போய் ஜெயில போறாங்க, அடுத்த நிமிஷம் வெளியில வந்து நிக்கிறாங்க. என்ன செஞ்சாலும் அவங்களை தடுக்க முடியல. அவங்கள நடந்த அற்புதங்களை தடுக்க முடியல, அடையாளங்களை தடுக்க முடியல, அவங்களோட பிரசங்கத்தை தடுக்க முடியல, அவங்கள நடைபெற்ற அந்த ஊழியத்தை, இந்த எழுப்புதலை, அந்த சாம்ராஜ்யம் ஒண்ணுமே பண்ண முடியல, அந்த வல்லரசு ஒண்ணுமே பண்ண முடியல. யோசிச்சு பாருங்க, இவங்களுக்கு என்ன பேக்ரவுண்ட் இருந்துச்சு? அரசியல் பேக்ரவுண்ட் இருந்துச்சா? பண பேக்ரவுண்ட் இருந்துச்சா? என்ன பேக்ரவுண்ட் இருந்துச்சு இந்த பேதுருக்கு எல்லாம்? ஒண்ணுமே கிடையாது. அவனை பிடிச்சி என்ன செஞ்சாலும் கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. உலக பிரகாரமா சொல்றேன், அவனை பிடிச்சி என்ன பண்ணாலும் அவனை கேட்கறதுக்கு ஆள் கிடையாது உலக பிரகாரமா. ஆனால் இவர்கள் உலகத்தை கலக்குகிறவர்கள் பேர வாங்கினாங்க. உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். காரணம் என்ன? பேக்கப் பண்ண ஒரே ஒருத்தர் நம்முடைய ஆண்டவர் இருந்தார். அவர் ஒருத்தர் பேக்கப் பண்ணார். இவங்க போர் இடத்துல எல்லாம் அவர் வெங்கல கதவுல உடைச்சார். இவங்க போர் இடத்துல இரும்பு தாழ்வாள் அவர் முறிச்சார். இவர் போர் இடத்துல அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை எல்லாம் கர்த்தர் வெளியே கொண்டு வந்தார். அப்படி கொண்டு வரப்பட்ட பொக்கிஷத்தில் ஒன்றுதான் பவுல். அவெல்லாம் ஒரு பெரிய பொக்கிஷம், அந்தகாரத்தில் இருந்துச்சு. அதையெல்லாம் கர்த்தர் வெளியில கொண்டு வந்தார். கொண்டு வந்து அவங்களெல்லாம் கர்த்தர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சார். ஆகினாலே சபைக்கு இது ஆண்டவர் கொடுக்கிற அற்புதமான வாக்கு தத்தம். அடுத்த 19 வசனத்தை மட்டும் நான் சொல்லி முடிக்கிறது, ரொம்ப முக்கியமாக நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம். அடுத்தது, பரலோக ராஜ்யத்தின் திறவுகோள்களை நான் உனக்கு தருவேன். பூலோகத்தில் நீ கட்டுகிறது எதுவோது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்தில் நீ கட்டவிழ்ப்பது எதுவோது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். இப்ப பாதாளத்தை பத்தி பேசி முடிச்சுட்டு அடுத்தது பரலோகத்தை பத்தியும் பேசுறார். ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு ரெண்டு இடத்துலையும் அத்தாரிட்டி இருக்குது. நரகத்தின் மேலையும் அதிகாரம் இருக்குது, பரலோகத்திலையும் அதிகாரம் இருக்குது. சபைக்கு புதிய ஏற்பாட்டு விசுவாசியுடைய ஸ்டாண்டர்ட் தான், நரகத்தின் மேலேயும் அவனுக்கு அதிகாரம் இருக்குது, பரலோகத்தின் மேலேயும் அவனுக்கு அதிகாரம் இருக்குது. என்ன ஒரு ஸ்டாண்டர்ட் பாருங்க. நரகத்தின் மேல் அவனுடைய அதிகாரம் என்ன? கதவுகளை உடைச்சு போடுறதுக்கு அவனுக்கு வல்லமை இருக்கிறது. பிசாசுடைய எப்படிப்பட்ட பாண்டேஜையும் பிரேக் பண்ணக்கூடிய பவர் புதிய ஏற்பாட்டு விசுவாசிக்கு இருக்குது. பிசாசுடைய எத்தனை விதமான தாக்குதல்களையும் மேற்கொள்ளக்கூடிய வல்லமை இருக்குது. அடுத்து பரலோக ராஜ்யத்துக்கு வரும்போது பாருங்க, அங்க போய் கதவு உடைக்க சொல்லல ஆண்டவர். சாவி எடுத்து கொடுத்துட்டார். நரக வாசலுக்கு சாவி கிடையாது, அடிச்சு உடைச்சிட்டு போனது. ஆனா பரலோகத்தை அதே மாதிரி அந்த வேகத்தில் போய் இதையும் உடைச்சிடாத. பரலோக வாசல் அதே வாசல போய் இதையும் உடைச்சு தள்ளிடாத. இதுக்கு சாவியவே நான் உனக்கு தருகிறேன். இல்ல சாவி, திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். இந்த வசனத்தை நீங்க நிறைய பேர் தப்பா தான் பிரசங்கிப்பாங்க, தப்பா தான் புரிஞ்சிட்டு இருப்பாங்க. நான் உங்களுக்கு சொல்றேன், பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். பூலோகத்தில் நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். சாவி கொடுக்கிறேன். இந்த சாவி என்பது என்ன? பரலோகத்தின் சாவி. இந்த சாவி வச்சு நீ என்ன பண்ண போற? பூலோகத்தில் நீ கட்டுவே அது பரலோகத்தில் கட்டப்படும், பூலோகத்தில் நீ கட்டவிழ்ப்ப அது பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்படும். சாவினா என்ன அது முதல்ல தெரியணும். இல்ல நீங்க எல்லாம் சில வந்திருக்கிறீங்க, ஃபேமிலியா வந்திருக்கிறீங்க. இப்போ டென்னிஸ் பிரதர், பிரதாப்சன் பிரதர், நீங்கெல்லாம் ஃபேமிலியா வந்திருக்கிறீங்க. வீட்டை என்ன செஞ்சீங்க? பூட்டிட்டு வந்துட்டீங்க. இல்ல பூட்டி சாவி எடுத்துட்டு வந்துட்டீங்க. இப்ப வீட்டை பூட்டி இவங்க கையில ஒரு சாவி இருக்குது. அப்ப அந்த சாவி வச்சிருக்கிற நீங்க அந்த வீட்டின் மேல் முழு அதிபதியாரு. சாவி வச்சிருக்கிற நீங்க தான் அந்த வீட்டின் மேல் அதிபதி. அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற அத்தனை பொருட்களின் மேலும் அதிபதியாரு. அந்த சாவி வச்சிருக்கிற நீங்க தான் அந்த வீட்டுக் கொடுக்கிற அத்தனை பொருட்களின் மேலும் அதிபதி. இல்ல வீட்டை பூட்டிட்டு நீங்க சாவி தூக்கிட்டு வந்துட்டீங்கன்னா அது சின்ன பொருள் தான். ஆனால் அந்த பொருளுக்குள்ள இருக்கிற வேல்யூ, உங்க வீட்டுக்குள்ள லட்சக்கணக்கான ரூபாய் பொருளுக்கான வேல்யூ அந்த ஒரு சாவியில் இருக்குது. இல்ல அந்த சாவியில் இருக்குது. அப்படின்னா திறவுகோல் சாவி என்பது அதிகாரத்தை குறிக்கும். இந்த சாவி நம்ம யார்கிட்டையும் நம்ம என்ன செய்ய மாட்டோம்? கொடுக்க மாட்டோம். கண்டவங்கிட்ட கொடுத்து போய் தர அப்படி சொல்ல மாட்டோம். உங்க பிள்ளைகிட்ட கொடுப்பீங்க. இல்ல உங்க பிள்ளைகளை அனுப்பி முன்னாள் போய் உங்க பிள்ளைகளை அனுப்பி உங்க வீட்டை போய் திறந்து இரு, பிள்ளைகிட்ட கொடுப்பீங்க, கண்ணவங்கிட்ட சாவி கொடுக்க மாட்டீங்க. அதே போலதான் ஆண்டவர் நமக்கு பரலோக ராஜ்யத்தில் சாவி கொடுக்கிறார். ஏன் தெரியுமா? நம்ம அவருடைய பிள்ளைகள். இந்த சாவி தேவதூதர்களுக்கு கூட ஆண்டவர் கொடுக்கல, இந்த சாவியை தேவ பிள்ளைகளாக இருக்கிற நம்ம கையில் ஆண்டவர் சாவி கொடுத்திருக்கிறார். பரலோக ராஜ்யத்தின் முழு அதிகாரம் இந்த சாவியில தான் இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பரலோக ராஜ்யத்தின் டோட்டல் அத்தாரிட்டி, முழு அதிகாரமும் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளின் கரத்திலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் உண்மை, தெரியுமா? இதுதான் உண்மை. தேவ பிள்ளைகள் இதை நம்ம புரிஞ்சுக்கணும். சமீபத்தில் நான் ரெண்டு இடத்துல குறிப்பா இந்த அத்தாரிட்டி பத்தி சமீபத்தில் பேசுறேன். போன இடத்துல கர்த்தர் பலத்த காரியங்களை செய்தார். பிசாசினால் பாதிக்கப்பட்ட எத்தனையோ வருஷங்கள் பாதிக்கப்பட்டவங்களை கர்த்தர் விடுதலை கொடுத்தார். போன வாரத்தில் ஒரு மிஷினரி ஆர்கனைசேஷன்ல பேச போயிருந்தேன். புதிதாக மிஷினரிகளாய் ஊழியத்திற்கு வந்தவர்கள், அப்படிப்பட்டவர்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கிறதுக்காக ஒரு நடத்தப்பட்ட கூட்டம். அதுல போயிருந்தபோது எனக்கு தெரியும், கண்டிப்பா இதுல ஏதாவது ஒண்ணு இருக்கும், கேஸ் மாடி இருக்கும் தெரியும். அதனால ஒரு செஷன் டெலிவரன்ஸ் செஷன் வச்சேன். அதுல பார்த்தா அவங்க வந்து எத்தனையோ, அவங்களை பார்த்தா பல வருஷத்துக்கு முன்னாலும் ரட்சிக்கப்பட்டேன்னு கிறிஸ்தவர்களா மாறி இருக்கிறாங்க. அதுக்கு பிறகு அவங்க வந்து ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறாங்க, அதுக்கு பிறகு ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறாங்க, இப்ப மிஷினரியா வந்திருக்கிறாங்க. ஆனால் அவங்க ஜெபிக்கும்பொழுது அவங்களோட கூட பிசாசு இருந்துச்சு, சில கீழே விழுந்து பிசாசு ஓடிச்சு விடுதலை ஆக்கப்பட்டாங்க. அதுல ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க சொன்னாங்க, ஜெபிச்சு அவங்க விடுதலை ஆன உடனே அவங்க கணவருக்கு விடுதலையாச்சு. அவங்களோட ஊழி, அவர் ஒரு மிஷினரி, சொன்னாங்க எங்க குடும்பமே விக்கிரக கோயிலை நிர்வாகம் பண்ணிட்டு இருந்த ஒரு குடும்பம், எங்க குடும்பம் எல்லாமே அந்தகாரம் அப்படி சொல்லிட்டு, என் தங்கச்சி ஊர்ல இருக்கிற அந்த அவளுக்கு பயங்கர பிசாசுடைய கட்டு, எப்பொழுதும் பயங்கரமான தாக்குதல், நிம்மதியா இருக்க முடியாது, தாங்க முடியாத தலைவலி, வயிற்று வலி, அது பயங்கர ப்ராப்ளம் டார்மெண்ட் அவளுக்கு. அதனால அவளையும் நான் வர சொல்லணும், அவள் அந்த பீட்டிக்கு வர முடியாது, ஏன்னா இது மிஷினரிஸ் ஆன கூட்டம். அதனால ஜெபிக்கிறதுக்கு வர வைக்கட்டுமான்னு கேட்டாங்க. சரி வர வைங்க. சரி அடுத்த நாள் பிரத்யேகமா அந்த ஜெபத்துக்காக மட்டும் வர வச்சாங்க, அதுக்கு ரொம்ப தூரத்தில் வர வச்சாங்க. வந்த ஒரு செகண்ட் ஒரு பிரேயர், அந்த பிள்ளைக்கு 100% டெலிவரன்ஸ் ஆச்சு, கம்ப்ளீட்டா விடுதலை ஆச்சு. எல்லா ப்ராப்ளத்திலும் இருந்தோம் 100க்கு 100 விடுதலை வாங்கி ஒரு செகண்ட்ல விடுதலை ஆகிட்டு போயிட்டாங்க. அந்த பிள்ளை ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி வந்து ஒரு செகண்ட்ல விடுதலை, ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் அவங்க ஸ்பெண்ட் பண்ண, அவ்வளவுதான் உடனே விடுதலை ஆகிப்போச்சு. எதுக்கு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இதுதான் பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்ங்கிறது. ஆண்டவர் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். இந்த அதிகாரத்தை வைத்து என்ன சொல்றாரு, பூமியில நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நீ பூமியில என்ன காரியத்தை உன் வாயில் உச்சரிக்கிறாயோ என் நாமத்தினாலே அதை பரலோகம் அங்கீகரிக்கும். பூலோகத்தில் கட்டது பரலோகத்தில் கட்டப்படுற, நீங்க என்ன செய்யறாங்க, பூலோகத்தில் பிசாசை கட்டு, நான் பரலோகத்தில் கட்டப்படுறாங்க. பரலோகத்திலேயே பிசாசு இருக்குது கட்டுறதுக்கு. நிறைய பேர் இதை வந்து பிசாசுக்கு யூஸ் பண்ணுவாங்க, பிசாசை கட்டு, பூலோகத்தில் நீ பிசாசை கட்டே, நான் கட்டப்படுன்றாங்க. இது பிசாசை பத்தி சொல்லப்பட்டது கிடையாது. பூலோகத்தில் பிசாசை கட்டவும் கட்ட சொல்லல, பிசாசை துரத்ததான் சொன்னாரு, பிசாசை கட்டுறதுக்கு சொல்லல ஆண்டவர், துரத்துன்னு சொன்னாரு. அப்போ பரலோகத்தில் பிசாசு கிடையாது அங்க கட்டுறதுக்கு. இது என்னன்னா, பூலோகத்தில் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை இடிஞ்சு போய் இங்க நம்மகிட்ட வராங்க, குடும்பத்தில் பிரச்சனை, வாழ்க்கையில பிரச்சனை, கெட்ட பழக்கம், பாவ பழக்கம், விட முடியாம இருக்குது, வாழ்க்கையை இடிஞ்சு தரமட்டமாய் மோசமான நிலைமையில் நம்மகிட்ட வராங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சுகமாகட்டும், விடுதலையாகட்டும். நம்ம என்ன செய்யறோம், அவளோட வார்த்தையை சொல்றோம், பரலோகத்தின் வார்த்தையை நான் மென்ஷன் பண்றோம். சொன்ன உடனே உடைஞ்சு செதஞ்சு போயிருக்கிற அந்த வாழ்க்கை மறுபடியும் கட்டப்படுகிறது. ஏன்னா பரலோகம் சொல்லுது ஆமேனுங்குது. இயேசுவின் நாமத்தில் ஒரு தேவ பிள்ளை இங்க நம்ம சொல்லும் பொழுது பரலோகம் ஆமேனுங்குது. இங்க நம்ம கட்டப்படுன்னு சொல்லும் பொழுது பரலோகம் ஆமேன்னு சொல்றதுனால இங்க அவங்களுடைய வாழ்க்கை டக்குன்னு பில்டப் ஆகுது. உடஞ்சு பிசாசினால் சேதப்படுத்தப்பட்டதெல்லாம் ரீபில்ட் ஆகுது. அதான் பூலோகத்தில் நீ கட்டுகிறது பரலோகத்தில் கட்டப்படும். பூலோகத்தில் நீ கட்டவிழ்கிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூமியிலே ஒருவன் பிசாசினால் கட்டப்பட்டு வந்திருக்கிறான். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விடுதலை அப்படிங்கிறோம், பரலோகம் ஆமேனுங்குது. நம்ம சாதாரண மனுஷன்தான், நம்ம இந்த இடத்துல இயேசுவின் நாமத்தில் உனக்கு விடுதலை அப்படின்னு சொல்லும் போது பரலோகம் ஆமேன்னு சொல்லணும், இங்க டப்புனு பிசாசு ஓடி போயிடுது. ஒரு தேவ பிள்ளை, புதிய ஏற்பாட்டு கால சபையில் இருக்கிற ஒரு கர்த்தருடைய பிள்ளை, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் என்ன, நீங்கள் ஒரு வார்த்தையை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சொல்லும் பொழுது அதை பரலோகம் அங்கீகரிக்கிறது. அது கட்டப்படுவதாயிருந்தாலும் கட்டப்படும், கட்டவிழ்க்க வேண்டிய விஷயமா இருந்தாலும் கட்டவிழ்க்கப்படும். உங்களை பரலோகமே பேக்கப் பண்ணுதுங்கிறார். சாவிங்கிறது அதிகாரம், பரலோகத்தின் முழு அதிகாரமும் ஒரு தேவ பிள்ளையை பேக்கப் பண்ணிட்டு இருக்குது. நீங்க போனீங்கன்னா அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷத்தை ஒளிப்படத்தில் இருக்கிற புதையல்களை வெளியே கொண்டு வர முடியும். வெண்கல கதவுகளை உடைக்க முடியும், இரும்பு தாழ்பால்களை முறிக்க முடியும், அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை வெளியே கொண்டு வர முடியும். ஏன்னா ஆண்டவருடைய அதிகாரம் வல்லமை ஒரு தேவ பிள்ளைகளாக நம்மை பேக்கப் பண்ணிட்டு இங்க ஆண்டவர் சொல்றார். புதிய ஏற்பாட்டுக்கால சபைக்கு இருக்கிற ஸ்லாக்கியம், அவர்களுக்கு இருக்கிற அதிகாரம், அவர்களுக்கு இருக்கிற வல்லமை, அவர்களை பேக்கப் பண்ணுகிறதான பரலோக ராஜ்யம், இதைத்தான் ஆண்டவர் இங்க நமக்கு சொல்றார். இதெல்லாம் எங்கிருந்து வந்துச்சு? ஒரு சாதாரண மீனவன் இயேசுவை அறிய வேண்டிய விதத்தில் அறியும் போது உனக்கு இதெல்லாம் கிடைச்சது. என்னைக்கு சொல்றேன், இயேசு கிறிஸ்துவை அறிய வேண்டிய விதத்தில் நாம் அறிந்து கொள்ளும் போது நம்ம சாதாரணமானவர்களா இருக்க மாட்டோம். நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் அசாதாரண வல்லமையோடு நம்மை நடத்துவார், நம்மை பயன்படுத்துவார். நமக்கு அதுக்கு பெரிய பக்க பலம் இருக்கணும்னு அவசியம் இல்லை, பெரிய பேக்ரவுண்ட் இருக்கணும்னு அவசியம் இல்லை, பெரிய ஞானம், பெரிய திறமை, பெரிய சாதுரியம் இதெல்லாம் இருக்குன்னு அவசியம் இல்லை. நம்ம அவருக்கு அவைலபிளா இருந்தாலே போதும், ஆண்டவரால் நம்மை எடுத்து பயன்படுத்த முடியும். அதனாலே ஆண்டவர் இடத்தில் பேதுரு என்கிற ஒரு சாதாரண ஒரு மீனவன், சீமோனா இருந்தவனை கேபாவாக பேதுருவாக ஆண்டவர் மாற்றி அவனை கொண்டு தன் சபையை கட்டுவேன் சொன்னார். சொன்னபடியே ஆண்டவர் செய்து முடித்தார். அதே போல நமக்கும், புதிய ஏற்பட்ட சபைக்குள் இருக்கிற நமக்கும் இதே சொல்றாரு, சொன்னபடியே கர்த்தர் நம்மையும் பயன்படுத்துவார். நீங்கள் எழும்பி செயல்பட்டால் ஆண்டவர் உங்களையும் பயன்படுத்த நிச்சயமாய் முடியும். ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம். யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான். மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாயிருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோள்களை நான் உனக்கு தருவேன். பூலோகத்தில் நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்தில் நீ கட்டு அவிழ்க்கிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டு அவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று சொன்னார். இதுதான் பரலோகத்தின் ஒரு முழு அதிகாரமும். சபையில் இருக்கிற தேவ பிள்ளைகளை நிச்சயமாகவே அவர்களை பேக்கப் பண்ணுங்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் நமக்கு தம்முடைய அதிகாரத்தையும் வல்லமையையும் கொடுத்து பாதாளத்தின் வாசல்களை மேற்கொள்வதற்கான அதிகாரத்தோடு இந்த உலகத்தில் நம்மளை வச்சிருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஆண்டவருக்கு ஒரு பொக்கிஷம். ஆனால் இன்னைக்கு எத்தனையோ பொக்கிஷங்கள் அந்தகாரத்தில் இருக்கிறது, ஒளிப்பிடத்தில் இருக்கிறது. இந்த அந்தகாரத்தில் இருக்கும் பொக்கிஷங்களையும் ஒளிப்படத்தில் புதைத்து வைக்கப்பட்டிருக்கிற புதையல்களையும் யார் தோண்டி எடுத்துட்டு வர்றது? சபைதான் அதை செய்ய வேண்டும். அந்தகாரத்திற்குள், இருளுக்குள், பாவத்திற்குள், பிசாசினால் மறைத்து வைக்கப்பட்டிருக்கிற அந்த பொக்கிஷங்கள், ஆத்துமாக்கள், அதுதான் பொக்கிஷம். அந்த பொக்கிஷத்தையும் பிசாசினால் ஒழித்து வைக்கப்பட்டிருக்கிறான். எத்தனையோ ஆத்துமாக்களை அவன் ஒழிச்சு வச்சிருக்கிறான், எங்கெங்கயோ கொண்டு போய் ஒழிச்சு வச்சிருக்கிறான். அதெல்லாம் புதையல், சாதாரணமானதல்ல. அவன் ஒழித்து வைத்திருக்கிற ஆத்துமாக்கள் எல்லாம் புதையல். அதையெல்லாம் தோண்டி எடுக்கணும், அதையெல்லாம் கண்டுபிடிச்சு எடுக்கணும். அதை யார் செய்கிறது? ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள், புதிய ஏற்பாட்டுக்கால சபை இதுதான் செய்ய முடியும். இந்த அதிகாரமும் வல்லமையும், பிசாசை மேற்கொள்ளுகிற அதிகாரமும் வல்லமையும் புதிய ஏற்பாட்டில் இருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு தான் கொடுக்கப்பட்டது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் பிசாசை துரத்தினவன் ஒருவருமே கிடையாது, யாரும் கிடையாது. அதிகாரத்தோடு பிசாசை துரத்தினது பழைய ஏற்பாட்டில் ஒருத்தர் கூட கிடையாது. மோசே, எலியா, எலிசா, யாரும் பிசாசை துரத்தல. அற்புதங்களை செஞ்சாங்க, ஆனால் பிசாசை துரத்துகிற அதிகாரத்தோடு ஊழியம் செய்தது வேற யாருமே கிடையாது. இது புதிய ஏற்பாட்டு சபைக்காக ஆண்டவர் கொடுத்திருக்கிற விசேஷ ஆசீர்வாதம். இது அதிகாரம், வல்லமை, பரலோகம் நம்மை பேக்கப் பண்ணுகிறது. இது புதிய ஏற்பாட்டு கால தேவ பிள்ளைகளுக்குரியது. ஸ்தோத்திரமாண்டவரே, இன்றைக்கு அந்த பேதுருவாய் இருக்கிறாய் என்ற இடத்தில் உங்கள் பெயரை வைத்துக் கொள்ளுங்கள். பேதுருவாய் இருக்கிறாய் என்று ஆண்டவர் சொன்ன அந்த இடத்தில் உங்கள் பெயரை வையுங்க. நீ பேதுருவாய் இருக்கிறாய், அந்த இடத்துல நீங்க தான் அந்த இடத்துல இருக்கிறீங்க. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், உன்னை வச்சு நான் என் ராஜ்யத்தை நான் கட்டணும்னு நினைக்கிறேன் ஆண்டவர் சொல்றார். உனக்கு நான் அதிகாரத்தை நான் உன் பின்னே நான் வரவேப்பேன், பரலோகமே உனக்கு பின்னால நிற்கும், நீ போங்கிற நீ அதிகாரம் உனக்கு இருக்குது. வெண்கல கதவுகளை நீ உட, என் நாமத்தை சொல்லி வெண்கல கதவுகளை உடைச்சு, இரும்பு தாழ்பாள்களை முறிச்சு, அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை வெளியே கொண்டு வா, நான் கூட இருக்கிறேங்கிறார் ஆண்டவர். இதை செய். சபைக்கு ஆண்டவர் கொடுக்கிற வாக்கு தத்தம் இதுதான், விசேஷ வாக்கு தத்தம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே, எங்களுக்கு இவ்வளவு அதிகாரத்தை நீங்க கொடுத்திருக்கிறீங்க அப்பா. இவைகளை நாங்கள் வீணடிக்காமல் உங்க நாமத்தின் மகிமையாய் பயன்படுத்தி அந்தகாரத்திற்குள் இருக்கிற பொக்கிஷமான ஆத்துமாக்களையும், பிசாசினால் ஒளிப்படத்தில் ஒழித்து வைக்கப்பட்டிருக்கிற வெளியேற பெற்ற ஆத்துமாக்களையும் நாங்கள் வெளியே கொண்டு வந்து உமக்கு முன்பாய் நிறுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்பா. ஒவ்வொருவரையும் எடுத்து பயன்படுத்துங்க. ஒவ்வொருவருக்கும் ஒரு காரியத்தை வைத்து நீங்க எடுத்து பயன்படுத்துங்க அப்பா. ஒருவராயிலும் தங்கள் வாழ்க்கையை ஆண்டவரே பயனற்றதாய் ஆக்கி விடாதபடி ஆண்டவர் நீங்க செய்வதற்காக சோதம் பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆசீர்வதி இந்த வசனங்கள் உமது பிள்ளைகளை தூண்டி எடுபட்டும் பயன்படுத்தட்டும் அப்பா. ஸ்தோத்திரம், துதி, கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமாக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமே. என் ஆத்மாவே கர்த்தரை சோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்தரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமே. இப்பொழுது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்தாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை வரைக்கும்